بسم الله الرحمن الرحيم.
إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله، أما بعد. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام، إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا، يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن أصدق الحديث كتاب الله، وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار.
أنبيكري صهودر خلي تايمار خلي صهودر خلي، السلام عليكم ورحمة الله وبركاته. إن نام தலைப்பாக உங்களுக்கு மத்தியிலே எடுத்துக்கொண்டது சூரத்துல் ஃபுர்கான் அத்தியாயம் நமக்கு கற்றுத்தருகின்ற ஒரு உன்னதமான ஒரு துஆ, ஒரு பிரார்த்தனை. அந்த பிரார்த்தனையிலிருந்து நாம் பெற வேண்டிய படிப்பினைகள். அன்புக்குரியவர்களே, அல் ஃபுர்கான் என்று சொல்லும்போது இந்த வார்த்தை சத்தியத்தையும் அசத்தியத்தையும் பிரிக்கக்கூடியது. இந்த அல் ஃபுர்கான் என்ற பெயர் பத்ருடைய போர்க்களத்துக்கும் இந்த பெயர் அல் குர்ஆனின் மூலம் சூட்டப்படுவதை பார்க்கிறோம். ஏனென்றால் அது சத்தியத்துக்கும் அசத்தியத்துக்கும் மத்தியில் நடந்த போராகும். இந்த அல் ஃபுர்கான் அத்தியாயம், இந்த அத்தியாயத்திலே இறுதி பகுதியை நாம் பார்க்கின்ற போது அதிலே சில பண்புகளை அல்லாஹு தஆலா சிலாஹித்து குறிப்பிடுகிறான். அந்த பண்புகளை ரப்புல் ஆலமீன் சிலாஹித்து குறிப்பிடுகின்ற போது அதை எப்படி அவன் அதை இணைக்கிறான் என்றால், இபாதுர் ரஹ்மான், ரஹ்மானுடைய அடியார்கள் என்று ரப்புல் ஆலமீன் தனது ரஹ்மத்தோடு அதை இணைக்கிறான். அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்கிறான், இன்ன ரஹ்மத்துல்லாஹி கரீபும் மினல் முஹ்ஸினீன், அல்லாஹ்வுடைய ரஹ்மத் என்பது நன்மை செய்பவர்களுக்கு மிக நெருக்கமாக இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்கிறான். எனவே இந்த ரஹ்மான் என்ற பெயரோடு ரப்புல் ஆலமீன் இபாத் என்பதை இணைக்கிறான். இபாதுர் ரஹ்மான், ரஹ்மானுடைய அடியார்கள், இது அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சிறப்பு, அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய உயர்வாகும். அதிலே அல்லாஹு தஆலா அந்த பண்புகளை நான் சுருக்கமாக சொல்லிவிட்டு எனது தலைப்புக்குள் செல்கிறேன். ரப்புல் ஆலமீன் அந்த பண்புகளில் முதலாவது எதை பேசுகிறான் என்றால், அத்தவாது, பணிவு என்ற அந்த பண்பை அல்லாஹ் பேசுகிறான். அதேபோன்று அவர்கள் அடக்கத்தோடும் பணிவோடும் அவர்கள் நடப்பார்கள். அல்லாஹ் சொல்கின்ற போது, அல்லதீன யம்ஷூன அலல் அர்தி ஹௌனா, அவர்கள் பணிவாக அடக்கத்தோடு பூமியில் நடப்பார்கள். கர்வம் அவர்களுடைய நடையில் வெளிப்படாது, கர்வம் அவர்களுடைய நடையில் வெளிப்படாது. உஹதுடைய போர்க்களத்திலே நீங்கள் பார்க்கலாம், அபு துஜானா ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வாளை கொடுக்கிறார்கள். அதிகமான நபித்தோழர்கள் அதை எடுப்பதற்கு முன் வந்தார்கள். மிகப்பெரும் வீரர்கள், சாத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு, இன்னும் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு, அலி பின் அபி தாலிப், பெரும் பெரும் வீரர்கள். இந்த வீரர்கள் எல்லாம் அந்த வாளை வாங்குவதற்கு முன் வந்த போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை ஒப்படைத்தது யாருக்கு? அபு துஜானா ரலியல்லாஹு அன்ஹு. அவர்கள் அந்த உஹதுடைய நாளில் மிகவும் வீரத்தோடு போரிட்ட ஒரு நபித்தோழர். அவர்கள் அந்த வாளை எடுத்துக்கொண்டு அவர்கள் நடந்து சென்றார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த நடையை அல்லாஹ் விரும்புவதில்லை. அவர் அந்த இடத்துல நடந்த அந்த விதம் அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், இந்த நடையை அல்லாஹ் விரும்புவதில்லை, ஆனால் இந்த நேரத்தில் அது குற்றம் கிடையாது. ஏன்? எதிரிகளை சந்திக்க போவதற்கு முன்னால். எனவே நடையில் அல்லாஹ் பணிவை விரும்புகிறான், அடக்கத்தை விரும்புகிறான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அன்பிற்குரிய அருமை சகோதரர்களே, நமது வாழ்க்கையினுடைய செயல்பாடுகள் எதிலும் கர்வம், ஆணவம், பெருமை வெளிப்படக்கூடாது. நாம் அழகாக ஆடை அணியலாம், அல்லாஹ் அழகை விரும்புகிறான். ரப்புல் ஆலமீன் மிக அழகானவனாக அந்த ரப்புல் ஆலமீன் இருக்கிறான், அவன் அழகை விரும்புகிறான். ஆனால் ஒருவர் அந்த ஆடையின் மூலம் கர்வத்தை, ஆணவத்தை தேட விரும்புவார் என்றால் அல்லாஹ் அவனை இழிவுபடுத்துவான், அல்லாஹ் அவனை கேவலப்படுத்துவான். அன்பிற்குரிய நறுமை சகோதரர்களே, அதிலே அடுத்த பண்பாக, இரண்டாவது பண்பாக நீங்கள் பார்க்கலாம், வைதா ஹாத்தபஹுமுல் ஜாஹிலூன காலு சலாமா, அவர்கள் மூடர்களை சந்தித்தால் சலாம் சொல்லி விலகிக் கொள்வார்கள், சலாம் சொல்லி விலகிவிடுவார்கள். இது யாருடைய பண்பு? இபாதுர் ரஹ்மான், ரஹ்மானுடைய அடியார்களின் பண்புகள். என் அருமையான சகோதரர்களே, சில பொழுதுகளில் கோபம் என்ன செய்து விடுகிறது என்றால் நம்மையும் மூடனுடைய நிலைக்கே தள்ளிவிடுகிறது. ஒரு மூடன், ஒரு அறிவிலி, ஒரு மடையன், நமக்கு ஏற்படுகின்ற கோபத்தின் காரணத்தால் நாம் எந்த நிலைக்கு மாறுகிறோம் என்றால் அவனுடைய நிலைக்கே நாமும் இறங்கி விடுகிறோம். ஆனால் அல்லாஹு தஆலா சொல்கிறான், இபாதுர் ரஹ்மான்கள் அப்படி அல்ல, அவர்கள் அந்த நிலைக்கெல்லாம் இறங்க மாட்டார்கள். அவர்கள் சலாம் சொல்லி ஒதுங்கி விடுவார்கள், சலாம் சொல்லி விலகி சென்று விடுவார்கள். அப்ப இது மிக முக்கியமான ஒரு பண்பு என் அருமை சகோதரர்களே. அதே போன்று அடுத்து இதில் நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன? சலாம். இந்த சலாம் என்பது இன்று நமக்கு மத்தியில் மிகவும் அரிதாக, குறைவான ஒன்றாக இருக்கிறது. அந்த பண்பையும் அல்லாஹ் இங்கே சொல்கிறான், அறிவீனர்களுக்கு சலாம் சொல்லிவிட்டு விலகுவார்கள் என்றால் இந்த சலாம் என்ற பண்பு அவர்களிடம் பொதுவாக காணப்படும். மூன்றாவது அல்லாஹ் சொல்கிறான், அவர்கள் இஹ்லாஸோடு, உள்ளச்சத்தோடும், பயபக்தியோடும் இரவில் அல்லாஹுவை நின்று வணங்குவார்கள். இரவு நேரம் யாரும் அவர்களை பார்க்காத சந்தர்ப்பத்திலே உள்ளச்சத்துக்கும் இஹ்லாஸுக்கும் ஒரு சோதனை அங்குதான் நடைபெறும் இல்லையா? அங்கே இஹ்லாஸாக, உள்ளச்சமாக ஒருவர் செயல்படுவது அவருடைய தனிமையில் தான் பரிசோதித்து பார்க்கப்படும். அவர் தனிமையிலே யாரும் அவரை பார்க்காத நேரத்தில் அவருடைய இரவுகள் எப்படி கழியும் என்றால் அல்லாஹ் சொல்கிறான், சுஜ்ஜதன் வகையாமா, சுஜூதிலும் நின்றவராகவும் அந்த இரவுகளை அவர் இபாதத்தில் கழிப்பார். இது மூன்றாவதாக அல்லாஹ் சொல்கிறான். நான்காவது பண்பாக அல்லாஹ் அங்கே சொல்வது என்னவென்றால், அவர் நரகத்தினுடைய வேதனையை அஞ்சுவார். இபாதுர் ரஹ்மான், ரஹ்மானுடைய அடியார்கள் நரகத்துடைய வேதனையை அஞ்சுவார்கள், பயப்படுவார்கள். பயப்படுவது மட்டுமல்ல, அல்லாஹ்விடத்தில் பிரார்த்திப்பார்கள். எப்படி பிரார்த்திப்பாங்க? யா அல்லாஹ், இந்த வேதனையை விட்டு என்னை பாதுகாத்து விடு, நரகத்துக்குரியவனாக என்னை ஆக்கிவிடாதே என்றும் பிரார்த்திப்பார்கள். சிலவங்க பயப்படுவாங்க, பிரார்த்திக்க மாட்டாங்க. பயம் இருக்கும், ஆனா பிரார்த்தனை கிடையாது. ஆனா அல்லாஹ் இங்கே சொல்கிறான், அவர்கள் பயப்படுவார்கள், இன்னும் ரப்பிடம் பிரார்த்திப்பார்கள். வல்லதீன யகூலூன, எப்படி அவர்கள் சொல்வார்கள், ரப்பனா ஸ்ரிஃப் அன்னா அதாப ஜஹன்னம இன்ன அதாபஹா கான கராமா, அவர்கள் நரகத்துடைய வேதனையை விட்டு யா அல்லாஹ் எம்மை திருப்பி விடுவாயாக, எம்மை அதை விட்டு பாதுகாத்து விடுவாயாக. நிச்சயமாக அது ஒரு நிரந்தரமான தண்டனையாக அந்த தண்டனை இருந்து கொண்டிருக்கிறது, தங்கும் இடங்களில் மிக மோசமானதாக இருக்கிறது என்று அவர்கள் பிரார்த்தனை செய்வார்கள். எப்ப இது? தனிமையில, இரவில் அல்லாஹுவை சுஜூதிலே நின்றவர்களாக அல்லாஹுவை வணங்கும் போது இந்த பிரார்த்தனையை அவர்கள் செய்வார்கள். அதே போன்று என் அருமை சகோதரர்களே, அவர்கள் அல்லாஹுடைய வழியிலே செலவு செய்யும் போது அவர்கள் நடுநிலையை பேணுவார்கள். அல்லாஹுடைய வழியிலே செலவு செய்கின்ற போது, நல் வழியிலே செலவு செய்கின்ற போது அவர்கள் என்ன செய்வார்கள் என்றால் ஒரு நடுநிலை. அவர்கள் வீண் விரயம் செய்ய மாட்டார்கள், அளவு கடந்து போக மாட்டார்கள் செலவு செய்வதில். நல்ல விஷயங்கள், தனது குடும்பத்துக்கு செலவு செய்வதாக இருக்கலாம், தனது உறவினர்களுக்கு செலவு செய்வதாக இருக்கலாம், யாருக்கு செலவு செய்வதாக இருந்தாலும் அதில் அவர் என்ன செய்வார், நடுநிலையை பேணக்கூடியவராக இருப்பார். அதே போன்று அவர் கருமித்தனம் காட்டவும் மாட்டார், கஞ்சத்தனம் காட்டவும் மாட்டார், அப்படியே கையை என்ன செய்ய மாட்டார், இறுக்கமாக மூடிக்கொள்ளவும் மாட்டார். அவர் அந்த இரண்டுக்கு மத்தியில் ஒரு நடுநிலை அவரிடம் காணப்படும். அடுத்து ஆறாவதாக அல்லாஹ் சொல்கிறான், அவர்கள் அல்லாஹ்வுக்கு எந்த ஒன்றையும் இணை வைக்க மாட்டார்கள், அவர்கள் சிறுக்கு செய்ய மாட்டார்கள், அவர்கள் அல்லாஹுவை இஹ்லாஸோடு வணங்குவார்கள், மார்க்கத்தை முழுமையாக அந்த ரப்புக்கு சொந்தமாக்கியவர்களாக. வல்லதீன லா யதுஊன அல்லாஹ இலாஹன் ஆகர், அல்லாஹ்வோடு வேறு எந்த ஒரு கடவுளையும் அவர்கள் அழைக்க மாட்டார்கள், அல்லாஹுவை தவிர வேறு கடவுள் இல்லை. எனவே நறுமையான சகோதரர்களே, ஏழாவதாக அல்லாஹு தஆலா சொல்கிறான், அநியாயமாக அவர்கள் இரத்தத்தை ஓட்டமாட்டார்கள். பிறருடைய இரத்தம் எவரையும் உரிமையின்றி நியாயமின்றி என்ன செய்ய மாட்டார்கள், கொல்ல மாட்டார்கள், கொலை செய்ய மாட்டார்கள். அதே போன்று எட்டாவதாக அல்லாஹ் சொல்கிறான், அவர்கள் விபச்சாரம் செய்ய மாட்டார்கள், அவர்கள் விபச்சாரம் செய்ய மாட்டார்கள் என்று ரப்புல் ஆலமீன் சொல்லிவிட்டு இன்னும் சொல்கிறான், ஒன்பதாவதாக அவர்கள் பாத்திலை விட்டு வெகு தொலைவிலே இருப்பார்கள். அசத்தியம் என்று வந்துவிட்டால், பொய் என்று வந்துவிட்டால் அவர்கள் அதை விட்டு வெகு தொலைவிலே இருப்பார்கள். பாத்தில் அசத்தியம், அதன் பக்கம் நெருங்க மாட்டார்கள். அல்லாஹ் சொல்கிறான், வல்லதீன லா யஷ்ஹதூன ஸூர், அசத்தியத்துக்கு அவர்கள் ஒருபோதும் சாட்சியாக இருக்க மாட்டார்கள், துணை போக மாட்டார்கள். அதே போன்று வைதா மர்ரு பில் லகு, வீணானவற்றின் பக்கம் அவர்கள் செல்ல நேரிட்டால் அவர்கள் கண்ணியமாக அதை விட்டு விலகிக் கொள்வார்கள். வீணானவற்றின் பக்கம், இன்று நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா நிலைமை தலைகீழாக இருக்குது, நல்ல விஷயங்களை விட்டு ஒதுங்குகிறார்கள், தேவையற்ற விஷயங்கள் பாவமான காரியங்களில் தங்களை முழுமையாக ஈடுபடுத்திக் கொள்வார்கள். அல்லாஹ் அங்கே இபாதுர் ரஹ்மானை சொல்லும் போது அவர்கள் வீணானவற்றிலிருந்து முழுமையாக விலகிக் கொள்வார்கள். அதே போன்று பத்தாவதாக அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹுடைய வசனங்களை அவர்கள் நல்ல சிந்தனையோடு அதை உள்வாங்குவார்கள். அல்லாஹுடைய வசனங்கள் ஓதி காண்பிக்கப்படும் போது, அல்லாஹுடைய ரசூலுடைய வார்த்தைகள் நினைவு கூறப்படும் போது அதை என்ன செய்வாங்க, நல்ல முறையிலே அதை உள்வாங்குவார்கள், அதை கிரகிப்பார்கள், அதை விளங்குவார்கள். அதற்கு மாற்றமாக அதில் குருடர்களாக செவிடர்களாக இருக்க மாட்டார்கள். நீங்க எடுத்து பாருங்க, நிறைய பேருக்கு அல் குர்ஆன் சுன்னாவுடைய செய்திகள் அவனுடைய உள்ளங்களை சென்றடையதில்லை. ஏன், அவர்கள் அதை கேட்க தயாரில்லை. கேட்டாலும் அதை அலட்சியப்படுத்துகிறார்கள், கேட்டாலும் அதை அலட்சியப்படுத்துகிறார்கள். சிலரை நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா குர்ஆன் சுன்னாவுடைய விஷயங்கள் என்றாலே அவர்கள் அதில் அவர்களுக்கு அதிருப்தி, அதை அவர்கள் கேட்பதற்கு தயாரில்லை. அதற்கு மாற்றமான விஷயங்கள் என்றால் பல மணி நேரங்கள் உட்கார்ந்தும் அவர்கள் கேட்க தயார். அல்லாஹு தஆலா இங்கே என்ன சொல்கிறார் என்று சொன்னால், இபாதுர் ரஹ்மான் என்பவர்கள் குர்ஆனை நல்ல முறையில் என்ன செய்வாங்க, அந்த செய்திகளை விளங்குவாங்க, உள்வாங்குவாங்க, அதை கிரகிப்பார்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். அதே போன்று அதிலே பதினோராவது விஷயம், அந்த பதினோராவது விஷயத்தை தான் நான் இன்று உங்களுக்கு விளக்கவிருக்கிறேன். அந்த பதினோராவது விஷயம் என்னவென்று சொன்னால், அவர்கள் ரப்பிடத்திலே பிரார்த்தனை செய்வார்கள். முதலாவது நறுமை சகோதரர்களே, பிரார்த்தனை என்பது எல்லா நேரங்களிலும் ரப்போடு நம்மை தொடர்படுத்துகின்ற ஒரு உன்னதமான ஒரு இபாதத், ஒரு வணக்கம். நீங்க எடுத்து பாருங்க, தொழுகை என்ற இபாதத் என்றா அதற்கு உது செய்ய வேண்டும், நாம் உது செய்து ஒரு உரிய இடத்துல அதற்கு தயாராகி தொழுகையை நாம் தொழ வேண்டும், அப்படியெல்லாம் அதற்கு இருக்கிறது இல்லையா. ஆனால் துவா என்பது அப்படியா, நாம் எல்லா நேரங்களிலும் பிரார்த்தனை செய்யலாம், துவா செய்யலாம், துவாக்களில் பிரார்த்தனைகளில் ஈடுபடலாம். எனவே நாம் நடந்து செல்கின்ற போதும், உட்கார்ந்திருக்கின்ற போதும், எல்லா நேரங்களிலும் ரப்பை நமக்கு பிரார்த்திக்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு வணக்கம் தான் துஆ. ஆனால் இன்று நமது வாழ்வில் துஆ மிக குறைந்து விட்டது. அதிகமானவர்கள் மக்களிடத்தில் தங்கள் தேவைகளை முன்வைக்க தயாராக இருக்கிறார்கள், ஆனால் அல்லாஹ்விடத்தில் முன்வைக்க அவர்கள் தயாரில்லை. மக்களிடத்தில் தங்களுடைய குறைகளை, தங்களுடைய பிரச்சனைகளை சொல்ல தயாராக இருக்கிறார்கள், ஆனால் அல்லாஹ்விடத்தில் ரப்பிடத்தில் அதற்காக ஒரு சில நிமிடங்களை ஒதுக்கி அதை ரப்பிடம் சொல்ல தயாரில்லை. எடுத்து பாருங்க, நிறைய பேர் என்ன செய்வாங்க, பிறரிடம் தங்களுடைய பிரச்சனைகளை கொட்டுவார்கள், தங்களுடைய கஷ்டங்களை கொட்டுவார்கள், சொல்லுவார்கள். ஆனால் அதே பிரச்சனைகளை கஷ்டங்களை ரப்பிடத்தில் ஒரு சிறிய நேரத்தை ஒதுக்கி அவர்கள் சொல்ல தயாரில்லை. அருமை சகோதரர்களே, அப்ப இது எதை காட்டுகிறது? அல்லாஹ்வை இவர்கள் உரிய முறையில் நம்பவில்லை, அல்லாஹ்வை இவர்கள் உரிய முறையில் நம்பவில்லை என்பதைத்தான் இது காட்டுகிறது. அப்ப இபாதுர் ரஹ்மான்கள் என்றால் அவர்கள் பிரார்த்திப்பார்கள். ஆரம்பத்தில் கூட நான் உங்களுக்கு இதில் ஒரு பிரார்த்தனை சொன்னேன், அவர்கள் நரகத்தை விட்டு ரப்பிடத்தில் பாதுகாப்பு தேடுவார்கள் என்றால் அது துஆ, அது பிரார்த்தனை. அதே போன்றுதான் அல்லாஹ் இங்கே சொல்கிறான், வல்லதீன யகூலூன, அவர்கள் எப்படி சொல்வார்கள் என்றால், ரப்பனா ஹப் லனா மின் அஸ்வாஜினா வதுர்ரியாத்தினா குர்ரத அயுனின் வஜ்அல்னா லில்முத்தகீன இமாமா. இதுதான் முக்கியமான துஆ. இந்த துஆவை நாம் ஓத வேண்டும். ஏன், இது யார் ஓதி வரக்கூடிய துஆ? இபாதுர் ரஹ்மான், அல்லாஹ் தனது அதாவது மிக உன்னதமான ஒரு பெயரோடு. அர் ரஹ்மான் என்பது ரப்புடைய பெயர்களில் எவ்வளவு உயர்ந்ததாக இருக்கிறது, எவ்வளவு உயர்ந்த ஒரு பண்பை அது உள்ளடக்கி இருக்கிறது. அந்த பெயரோடு அல்லாஹ் இணைக்கிறான் இந்த இபாத் அடியார்களை. இபாதுர் ரஹ்மான், ரஹ்மானுடைய அடியார்கள் கேட்பார்கள், ரப்பனா ஹப் லனா மின் அஸ்வாஜினா வதுர்ரியாத்தினா குர்ரத அயுனின் வஜ்அல்னா லில்முத்தகீன இமாமா. அவர்கள் ரப்பனா எமது ரப்பே, ரப்பை அறிந்தவர்கள், ரப்பை விளங்கியவர்கள், அதனால் ரப்பை அழைக்கிறார்கள், ரப்பனா எமது ரப்பே என்று அழைப்பார்கள். இன்று நீங்க எடுத்து பாருங்க, பலர் என்னது, ரப்பிடத்திலே கையேந்துவது கிடையாது, ரப்பை அழைப்பது கிடையாது, எவ்வளவு நெருக்கடிகள் பிரச்சனைகள் துன்பங்கள் வந்தாலும் ரப்பின் பக்கம் திரும்புவது கிடையாது. என் அருமை சகோதரர்கள், நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், எமது வாழ்வில் துன்பங்கள் கஷ்டங்கள் தொடர்ந்து வருகிறது என்றால் அல்லாஹ் எதை விரும்புகிறான்? அவனிடம் நாம் பிரார்த்திக்க வேண்டும் என்று விரும்புகிறான். அப்படியா இல்லையா? இப்ப நினைச்சு பாருங்க, ஒருத்தர துன்பம் கஷ்டம் நீங்கினா என்ன செய்வாரு? ஒருவருட துன்பம் கஷ்டம் நீங்கி விட்டது அப்ப என்ன செய்வாரு? அதுக்கப்புறம் பிரார்த்திக்க மாட்டார். அதுக்கப்புறம் என்ன செய்ய மாட்டாரு? பிரார்த்திக்க மாட்டார். ஏன்னா அவரது துன்பம் நீங்கி விட்டது, கஷ்டம் நீங்கி விட்டது. இப்ப நமக்கு தொடர்ந்து துன்பம் வருதுன்னா என்ன என்ன அதனுடைய பொருள் என்ன? அல்லாஹ் தொடர்ந்து கேட்க விரும்புகிறான். எதை கேட்க விரும்புகிறான்? இந்த அடியான் என்னிடம் பிரார்த்தித்துக் கொண்டே இருக்க வேண்டும் என்று ரப்புல் ஆலமீன் விரும்புகிறான். நறுமையான சகோதரர்களே, அவர் துன்பம் கஷ்டங்கள் தொடர்ந்து வரும்போது நமது உள்ளத்தில் நாம் ஆழமாக பதிய வைத்துக் கொள்ள வேண்டிய விடயம் என்ன? அல்லாஹ், நான் எல்லா நேரங்களிலும் அந்த ரப்பிடத்திலே கையேந்தி பிரார்த்திப்பதைத்தான் விரும்புகிறான். அதனால்தான் எனக்கு தொடர்ந்து பிரச்சனைகள் துன்பங்கள் வந்து கொண்டிருக்கிறது. அன்பிற்குரிய நறுமையான சகோதரர்களை, அல்லாஹ் அதை விரும்புகிறான். அப்ப ரப்பனா எமது ரப்பே என்று அவர்கள் அழைத்து, ஹப் லனா மின் அஸ்வாஜினா, எதை அவர்கள் பிரார்த்திப்பார்கள்? எமது இறைவா, எமது ரப்பே, எம் மனைவியரிடமும், அதே போன்று வதுர்ரியாத்தினா, எம் சந்ததியிடமிருந்தும், குர்ரத அயுனின், எமக்கு கண் குளிர்ச்சியை தா, கண் குளிர்ச்சி, குர்ரத அயுன், இந்த கண் குளிர்ச்சியை இபாதுர் ரஹ்மான்கள் பிரார்த்திப்பார்கள். எங்க அந்த கண் குளிர்ச்சியை கேட்கிறாங்க? யா அல்லாஹ், எமக்கு எவர்களை நீ துணையாக ஆக்கினாயோ, எமக்கு எவர்களை சந்ததிகளாக பிள்ளைகளாக ஆக்கினாயோ, அவர்களில் இருந்து எமக்கு கண் குளிர்ச்சியை தா, வஜ்அல்னா லில் முத்தகீன இமாமா, எம்மை தக்வாவுடைய மக்கள் முத்தகீன்களுக்கு எம்மை இமாமாக ஆக்குவாயாக. என் அருமையான சகோதரர்களே, இந்த துஆ மிக முக்கியமான ஒரு துஆ. நன்றாக இந்த துஆவை உங்களுடைய உள்ளங்கள்ல பதிய வைத்துக் கொள்ளுங்கள். இந்த துஆவை ஓதி வாருங்கள். அதிகம் அதிகம் இந்த துஆவை கேளுங்க. ஏன்னு சொன்னா, அல்லாஹு தஆலா நிம்மதியை எங்கு வைத்திருக்கிறான்? அல்லாஹு தஆலா நிம்மதியை வைத்திருப்பது அவருடைய இல்லத்தில், அவரது வீட்டில். அல்லாஹ் சொல்கிறானா இல்லையா, சொல்லி உங்களுடைய வீடுகளில் அல்லாஹ் சகன் நிம்மதியை வைத்திருக்கிறான். அதே போன்று அல்லாஹ் சொல்கிறான், ஆண் அந்த ஆணை படைத்து அந்த ஆணிலிருந்து அவனுக்குரிய துணையை அல்லாஹ் படைத்ததாக குர்ஆனிலே சொல்லிவிட்டு என்ன சொல்கிறான்? அவர்கள் இந்த ஏற்பாட்டை அல்லாஹ் ஏன் செய்தான்? லிதஸ்குனு இலைஹா, அவளிடமிருந்து அவன் நிம்மதி பெற வேண்டும் என்பதற்காக. وجعل بينكم مودة ورحمة அவன்தான் உங்களுக்கு மத்தியில் அந்த ரஹ்மத்தையும் அந்த பிணைப்பையும் இரக்கத்தையும் அன்பையும் அவன்தான் ஏற்படுத்தினான். எனவே நறுமையான சகோதரர்களே, அப்ப கண் குளிர்ச்சி என்பது ஒருவருக்கு எங்க இருக்கிறது? அவர் தனது வாழ்க்கை துணையை தெரிவு செய்கிறார். அந்த வாழ்க்கை துணையை தெரிவு செய்ததன் பிறகு அவர்கள் இருவரும் தங்களுடைய குடும்பத்துக்கு ஒரு குழந்தை பாக்கியத்தை விரும்புகிறார்கள். அந்த குழந்தை பாக்கியம் அவர்களுக்கு கிடைக்கிறது. இதனூடாக எல்லாம் கண் குளிர்ச்சி எதிர்பார்க்கப்படுகிறது. என் அருமை சகோதரர்களே, இங்கு நாம் புரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான இடம்தான் இந்த கண் குளிர்ச்சி என்றால் என்ன, குர்ரத்து ஆயுன். இங்கு நாம் இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் கண் குளிர்ச்சி வித்தியாசப்படும். கண் குளிர்ச்சி என்பது எதில் இருக்கிறது என்பது வித்தியாசமாக இருக்கும். அது ஒவ்வொருவருடைய உள்ளம் எதில் பழக்கப்பட்டதோ அதை பொறுத்து இருக்கிறது. நறுமை சகோதரர்களே, இந்த உள்ளங்கள் பாவத்துக்கு பழகிவிட்டால், நஊது பில்லா, இந்த உள்ளங்கள் பாவத்துக்கு பழகிவிட்டால் கண் குளிர்ச்சி பாவத்தில் தான் இருக்கும் இல்லையா? ஒரு பாவிக்கு பாவம் செய்யக்கூடியவனுக்கு எங்க கண் குளிர்ச்சி இருக்கும்? அவனுக்கு பாவத்தில் தான் கண் குளிர்ச்சி இருக்கும். அதே நேரத்தில் எந்த உள்ளம் நன்மையை விரும்புகிறதோ, எந்த உள்ளம் நன்மையை விரும்புகிறதோ அந்த உள்ளத்துக்கு அல்லாஹ் கண் குளிர்ச்சியை நன்மையில் தான் வைத்திருக்கிறான், நன்மையான விஷயங்களில் தான் வைத்திருக்கிறான். எனவே ஒவ்வொருவருடைய உள்ளம் அதை முடிவு செய்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், வஜுஇலத் குர்ரத்து ஐனி ஃபி ஸலா, எனக்கு கண் குளிர்ச்சி தொழுகையில் தான் வைக்கப்பட்டுள்ளது. நபி அவங்க சொன்னாங்களா இல்லையா? கொஞ்சம் நினைச்சு பாருங்க, அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், எனக்கு கண் குளிர்ச்சி தொழுகையில் தான் ஆக்கப்பட்டுள்ளது. அப்ப இந்த ஹதீஸ் நமக்கு எதை சொல்கிறது? அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண் குளிர்ச்சி எங்கு கண்டாங்க? தொழுகை என்பது என்ன? என்ன அருமை சகோதரர்களே, தொழுகை என்பது என்ன? ரப்போடு நாம் உரையாடுகின்ற இடம் இல்லையா? தொழுகை என்பது நாம் அல்லாஹ்வோடு உரையாடுகின்றோம். அல்லாஹுவோடு உரையாடுகின்ற இடத்துலதான் ஒருவருக்கு, ஒரு மூமினுக்கு கண் குளிர்ச்சி இருக்க முடியும். எண்ணி பாருங்க, சுபஹானல்லாஹ், உங்களோட வாழ்நாளில் உங்களுக்கு ஒரு முக்கியமான தலைவரோட, முக்கியமான ஒரு ஒரு பொறுப்பு அதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஒருவரோட பேச வாய்ப்பு கிடைத்தால் ஒரு எவ்வளவு பூரித்து போவான். அவருக்கு பக்கத்தில் உட்காருவதற்கு வாய்ப்பு கிடைத்தால் என்ன செய்வான்? அதை வந்து பலர் பார்க்க வேண்டாமா அப்படியெல்லாம் விரும்புவான். சாதாரண ஒரு அதிகாரத்தில் ஆட்சியில் இருக்கக்கூடிய ஒருவரோடு அவனுக்கு பக்கத்தில் அமர்வதற்கு வாய்ப்பு கிடைத்தாலே அதை எவ்வளவு அவன் பெருமையாக எடுத்துக்கொள்கிறான். நறுமை சகோதரர்கள், சிந்தித்து பாருங்கள், தொழுகையில தக்பீர் கட்டியது முதல் சலாம் கொடுக்கும் வரை ஒருவர் ரப்போடு உரையாடுகின்றார் என்று சொன்னால், அல்லாஹ்வோடு பேசுகிறார் என்று சொன்னால், அல்லாஹ் அந்த அடியானுக்கு பதிலளிக்கிறார் என்று சொன்னால், இதைவிட கண் குளிர்ச்சி வேறு எதில் இருக்க முடியும்? நறுமை சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தொழுகை எங்கு கடமையாக்கப்பட்டது? எங்க? மிஅராஜ் இல்லையா? அந்த மிஅராஜுடைய பயணத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹுவை நேரடியாக பார்க்காவிட்டாலும் அல்லாஹ்வுக்கு மிக நெருக்கமாக இருந்தாங்களா இல்லையா? அல்லாஹ்வுக்கு அவங்க மிக நெருக்கமாக இருந்த ஒரு சந்தர்ப்பமா இல்லையா? அது அப்படிதானே, அல்லாஹ்வுக்கு மிக நெருக்கமாக இருந்த ஒரு சந்தர்ப்பம் அது. அவர்கள் திரைக்கு அப்பால் இருந்து ரப்போடு உரையாடுகின்றார்கள். அல்லாஹு தஆலா சுப்ஹானல்லாஹ் அந்த பாக்கியத்தை தொழுகையில் ஒவ்வொரு அடியானுக்கும் கொடுக்கிறான். எப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கு ரப்புக்கு மிக நெருக்கமாக இருந்தார்களோ அதுபோன்று ரப்புல் ஆலமீன் சுஜூதில் அந்த பாக்கியத்தை ஒவ்வொரு மனிதனுக்கும் கொடுக்கிறான். சுஜூத் என்பது அடியான் அல்லாஹ்வுக்கு மிக நெருக்கமாக இருக்கக்கூடிய சந்தர்ப்பம். அடியான் அல்லாஹ்வுக்கு மிக நெருக்கமாக இருக்கக்கூடிய சந்தர்ப்பம். அப்ப அந்த பாக்கியத்தை அல்லாஹு தஆலா மிஅராஜுக்கு செல்லாமலே கொடுக்கிறான். எதன் மூலம்? தொழுகை என்ற இபாதத்தின் மூலம். அருமை சகோதரர்களே, அப்ப தொழுகை என்பது ஒரு மூமினுக்கு கண் குளிர்ச்சியாக இருக்க வேண்டும். அது நமக்கு கண் குளிர்ச்சியாக மாறும் என்றால் நாம் மிகப்பெரிய வெற்றியாளர்கள், நாம் மிகப்பெரிய வெற்றியாளர்கள். நமக்கு அது சுமையாக இருக்கும் காலமெல்லாம் நாம் நிச்சயமாக அதில் அலட்சியம் செய்வோம், பொடுபோக்கு செய்வோம். எப்போது அது நமக்கு இன்பமாக மாறுகிறதோ, எப்படி எப்போது அது நமக்கு மன நிம்மதியாக மன அமைதியாக மாறுகிறதோ, எப்போது கண் குளிர்ச்சியாக மாறுகிறதோ. உதாரணம் வைங்க, ஒருத்தருக்கு உள்ளத்தில் ஒரு பெரிய நெருக்கடி, ஒரு துன்பம், ஒரு கஷ்டம், ஒரு நெருக்கடி துன்பம் கஷ்டம் வந்தா ஒவ்வொருத்தரும் ஏதாவது ஒன்றை தெரிவு செய்வார்கள்.
அவன் ஒரு மோசமானவனா இருந்தா என்ன செய்வான், மதுபானத்துக்கு போவான், அல்லது புகைத்தல், அல்லது சினிமா, அல்லது இசை, இப்படி பாவத்துக்கு தான் போவான். அங்கு அவனுக்கு தீர்வு இருப்பதாக அவன் எண்ணுவான். நிச்சயமாக அவனுக்கு அங்கு தீர்வு இருக்காது, அவனுக்கு நெருக்கடி தான் இருக்கும். அல்லது கிளப் அப்படி என்ற பல வழிகளில் அந்த வழிகளை தெரிவு செய்வான். ஒரு உண்மையான மூமின் அவனுடைய உள்ளத்தில் ஒரு நெருக்கடி, ஒரு கஷ்டம் வரும்போது அவன் உதவு செய்து இரண்டு ரகாத்துகள் தொழுகிறான். என்ன செய்யறான், இரண்டு ரகாத்துகள் தொழுகின்றான். அந்த நேரத்தில் அவனுடைய உள்ளத்தில் ஏற்படக்கூடிய நிம்மதி இருக்குதே, சுபஹானல்லாஹ், அதை வார்த்தைகளால் சொல்ல முடியாது. அந்த நிம்மதிய இந்த சினிமாவோ, இந்த இசையோ, இந்த போதைப் பொருட்களோ, மதுபானமோ, இந்த கிளப்புகளோ எதுவும் பெற்றுத்தர அல்ல. அதனால தான் சொல்கிறான், அலா பிதிக்ரில்லாஹி தத்மைன்னுல் குலூப், உள்ளங்கள் நிம்மதி பெறுவதெல்லாம் அல்லாஹுவை நினைவு கூறுவதன் மூலம் தான். உள்ளத்துக்குரிய உண்மையான நிம்மதி அங்குதான் இருக்குது. அல்லாஹ் வந்து மனிதனை படைத்த இந்த இயற்கையான நெறி, அதிலே அல்லாஹ் உள்ளத்துக்கு நிம்மதியை அங்குதான் வைத்திருக்கிறான். இவன் எங்கு போய் தேடினாலும் கிடைக்காது, நிம்மதி இங்குதான் இருக்குது. அல்லாஹுவை நினைவு கூறுவதில் மிக உன்னதமானதுதான் தொழுகை. அல்லாஹுவை திக்ரு செய்யக்கூடிய முறைகளில் தொழுகை மிக உயர்ந்தது. அப்ப அதில் மிகப்பெரிய நிம்மதி இருக்கும். என் அருமை சகோதரர்களே, அப்ப கண் குளிர்ச்சி, குர்ரத்து ஆயுன், இதை நாங்கள் நன்றாக விளங்க வேண்டும். இப்ப நாங்க பிரார்த்திக்கிறோம், எப்படி, யா அல்லாஹ், எமக்கு எமது வாழ்க்கைக்கு கிடைத்த வாழ்க்கை துணை, எமக்கு கிடைத்த பிள்ளைகள், இவைகளை கண் குளிர்ச்சியாக எமக்கு ஆக்கன்னு கேட்கிறோம் இல்லையா. அடுத்த மிக முக்கியமான பகுதி என்னவென்றால், நாங்க எதுல கண் குளிர்ச்சி அடைவது அப்படி என்பது முக்கியமானது. ஒருவர் என்ன செய்யறாரு, தனது பிள்ளையை அழைத்து என்ன செய்ய, ஒரு சினிமா பாட்டை பாடுங்க. அந்த பிள்ளை என்ன செய்யுது, ஒரு சினிமா பாட்டை பாடுது. இது அவருக்கு கண் குளிர்ச்சி, பாக்குறோமா இல்லையா. அவருக்கு கண் குளிர்ச்சி எங்க பாக்குறீங்களா, அவருக்கு கண் குளிர்ச்சி எங்க வருது, பலருக்கு முன்னால தனது பிள்ளை ஒரு சினிமா பாடலை பாடும் போது அவருக்கு சந்தோஷம், மகிழ்ச்சி, கண் குளிர்ச்சி. எமது சமூகத்தில் இந்த நிலை இருக்குதா இல்லையா, கொஞ்சம் நினைச்சு பாருங்க. அப்ப இவர் கண் குளிர்ச்சி எங்க தேடுறாரு, அல்லாஹ் விரும்பாத ஒன்றின் மூலம். நிச்சயமாக இது கண் குளிர்ச்சி அல்ல. தனது பிள்ளையை அழைக்கிறார், அழைத்து எனது அருமை மகனே, அருமை மகளே, குர்ஆன்ல இருந்து இந்த சூராவை, இந்த அத்தியாயத்தை ஓதுங்கள். அந்த பிள்ளை அந்த அத்தியாயத்தை ஓதுகிறது, பலருக்கு மத்தியில் அதை ஓதி காட்டுகிறது. அந்த நேரத்திலே அவருக்கு ஏற்படக்கூடிய மகிழ்ச்சி, இதுதான் கண் குளிர்ச்சி. இந்த கண் குளிர்ச்சியை தான் நாம் தேட வேண்டும், இந்த கண் குளிர்ச்சி தான் நமக்கு கிடைக்க வேண்டும். உண்மையான இந்த வசனத்துக்கு விளக்கம் சொல்கின்ற போது, அப்துல்லாஹி இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், உங்களுக்கு தெரியும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அவர்களுக்காக சிலாஹித்து பலமுறை துஆ செய்தார்கள். குர்ஆனுடைய விளக்கங்களை பெற்ற நபித்தோழர், அதனால் தான் அவர் துர்ஜுமானுல் குர்ஆன், குர்ஆனுக்கு விரைவுரை சொல்லக்கூடியவர் என்ற அந்த சிறப்பு பெயரை பெற்ற நபித்தோழர் அப்துல்லாஹி இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இந்த குர்ரத்து ஆயுன், கண் குளிர்ச்சிக்கு ஒரு விளக்கத்தை சொல்றாங்க, அழகான ஒரு விளக்கம். என்ன சொல்கிறார்கள் தெரியுமா, மன் யஅமலு பிதாஅத்தில்லாஹ், எவர் அல்லாஹுக்கு வழிபடுகின்ற விஷயங்களில் செயல்படுகிறாரோ, தாஅத், அல்லாஹுக்கு வழிபடக்கூடிய நன்மையான விஷயங்களிலே செயல்படுகிறார்களோ, அதுதான் கண் குளிர்ச்சியை இந்த உலகத்திலும் மறுமையிலும் ஏற்படுத்தும். எனவே ஒவ்வொரு குடும்ப தலைவனும் கண் குளிர்ச்சி என்பது அவர் எங்கு எதிர்பார்க்க வேண்டும், அது கணவனாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், கணவன் மனைவியிடமிருந்து எதிர்பார்க்கக்கூடிய கண் குளிர்ச்சியாக இருக்கலாம், மனைவி கணவனிடமிருந்து எதிர்பார்க்கக்கூடிய கண் குளிர்ச்சியாக இருக்கலாம், பெற்றோர்கள் பிள்ளைகளிடமிருந்து, பிள்ளைகள் பெற்றோர்களிடமிருந்து எதிர்பார்க்கக்கூடிய இந்த கண் குளிர்ச்சிகள் எல்லாம் எதில் இருக்க வேண்டும், அத்தகர்வு இல்லல்லா, அல்லாஹுவை நெருங்கக்கூடிய விஷயங்களில், அல்லாஹுடைய நெருக்கத்தை பெற்றுத் தருகின்ற விஷயத்தில், அல்லாஹுக்கு வழிபடுகின்ற விஷயத்தில் தான் இந்த கண் குளிர்ச்சி அமைய வேண்டும். என் அருமை சகோதரர்களே, இந்த துஆ மிக அற்புதமான ஒரு துஆ. இதில் நாம் விளங்க வேண்டிய மிக முக்கியமான பகுதி இதுதான், குர்ரத அயுன், கண் குளிர்ச்சி என்பது எங்கு இருக்கிறது என்பதுதான் மிக முக்கியமானதாக இருக்கிறது. அதே போன்று நீங்கள் எடுத்து பார்க்கலாம், இன்னும் ஒரு செய்தியிலே நீங்கள் இமாம் இப்னு கஸீர் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இதற்கு விளக்கம் சொல்கின்ற போது சொல்கிறார்கள், யஅனி அல்லதீன யஸ்அலூன அல்லாஹ், அதாவது அவர்கள் எதை அல்லாஹ்விடத்திலே கேட்கிறார்கள் என்று சொன்னால், அவர்கள் கேட்பதெல்லாம்
எமக்கு கிடைக்கக்கூடிய சந்ததிகள் எல்லாம் உன்னை வழிபடக்கூடியவர்களாக, உனக்கு கட்டுப்படக்கூடியவர்களாக, உனக்கு எதையும் இணையாக்காதவர்களாக ஆக்குவாயாக. அதில்தான் கண்குளிர்ச்சி இருக்கிறது என்ற ஒரு விளக்கத்தை அவர்கள் சொல்கிறார்கள். என் அருமை சகோதரர்களே, அப்ப அந்த அடிப்படையிலே நீங்கள் எடுத்து பார்க்கலாம். இந்த குர்ரத்து அயுன், கண் குளிர்ச்சி என்பதை உதாரணமாக ஒரு மனைவி நல்லதை கணவனுக்கு சொல்கின்ற போது, கணவன் மனைவிக்கு நல்லதை சொல்கின்ற போது, அந்த குடும்பம் நல்லதை விரும்புகின்ற போது, நிச்சயமாக அங்குதான் கண் குளிர்ச்சி இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது வாழ்நாளில் எத்தனை எத்தனை விடயங்களை நாம் அவர்கள் இதற்கு முன்மாதிரியாக வழங்கினார்கள் என்பதை நீங்கள் பார்க்கலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களை மிகவும் நேசித்தார்கள். இந்த உலகத்தில் அவர்கள் நேசித்தவர்களில் முதன்மையானவர்கள் யாரு? ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிகப்பெரிய கண்குளிர்ச்சியாக இருந்தவர்களில் ஒருவர் தான் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா. என் அருமையான சகோதரர்களே, இந்த ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் மீது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்ட அந்த நேசம் இருக்கிறதே, அந்த நேசம் ஒருபோதும் அவர்களுக்கு தவறுகளை சுட்டிக்காட்டுகின்ற விஷயத்திலோ அல்லது தவறுகள் நிகழும் போது அதை தடுக்கின்ற விஷயத்திலோ அதை ஒருபோதும் அவர்களுக்கு தடையாக அமையவில்லை. இது மிக முக்கியமான பகுதி. ஏன்னு பாத்தீங்கன்னா, சிலர் என்ன நினைக்கிறாங்க, மனைவியுடைய உள்ளத்தை எப்படி நாம் நோவிக்கிறது, பிள்ளைகளுடைய உள்ளத்தை நாங்கள் எப்படி நோவிக்கிறது, மனைவி நினைக்கிறா கணவனுடைய உள்ளத்தை எப்படி நோவிக்கிறது. இதற்காக என்னது, பாவங்களை தடுப்பது கிடையாது, நன்மைகளை ஏவுவது கிடையாது. இங்க ஒருபோதும் கண் குளிர்ச்சி வராது, இங்க கண் குளிர்ச்சி வராது. என் அருமையான சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களை எவ்வளவு நேசித்தார்கள், அந்த நேசம் இதற்கு ஒருபோதும் தடையாக இருந்ததில்லை. திருமிதியிலே நீங்கள் பார்க்கலாம், ஒரு ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள், சஃபியா ரழியல்லாஹு அன்ஹா அல்லாஹ்வுடைய ரசூலுடைய மற்றும் ஒரு மனைவி அவர்களை பற்றி சொல்கின்ற போது சொல்கிறார்கள், அவர்கள் குட்டையானவர்கள் என்று. அவர்கள் உண்மையிலே குட்டையாக இருந்தார்கள், அதை சொல்கிறார்கள். என் அருமை சகோதரர்களே, இந்த நேரத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்கள் மீது கொண்ட நேசம், அவர்கள் மீது கொண்ட அன்பு இந்த வார்த்தைகளை தடுப்பதற்கு தடையாக இருந்ததான்னு பாருங்க. உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஆயிஷாவே, நீர் கூறிய இந்த வார்த்தையை கடலில் இந்த வார்த்தை கலக்கப்படுமாக இருந்தால் கடல் நீர் அவ்வளவும் மாசடைந்து விடும், அசுத்தமடைந்து விடும். நீங்கள் பாவித்த பயன்படுத்திய இந்த வார்த்தை மிக கடுமையானது, அல்லாஹ் இந்த வார்த்தையை விரும்பவில்லை. உடனே சொல்றாங்க, என் அருமை சகோதரர்களை, கண் குளிர்ச்சி எங்க வருதுன்னு பாத்தீங்களா, ஒரு தவறு ஒரு பிழை என்று வருகின்ற போது அந்த பிழையை உடனே அல்லாஹ்வுடைய ரசூல் சுட்டிக்காட்டுகிறார்கள். நாங்க நீங்க எடுத்து பார்க்கலாம், இன்று எவ்வளவு குறைகளை பேசுகிறோம், மணிக்கணக்காக உட்கார்ந்து பிறருடைய குறைகள் பேசப்படுகின்றன. யாரும் யாரையும் தடுப்பது கிடையாது, யாரும் யாரையும் தடுப்பது கிடையாது. இன்று நமது சமுதாயத்தில் இது குடும்பத்தில் மாத்திரமல்ல பொதுவான ஒரு விஷயம். அனைவரும் என்ன செய்கிறோம், உட்கார்ந்து அனைவருடைய குறைகளையும் பல மணி நேரங்கள் உட்கார்ந்து கதைக்கிறோம். அங்கு தூக்கம் வருவது கிடையாது, அங்கு சோர்வு வருவது கிடையாது, அங்கு என்னது சோம்பல் வருவது கிடையாது. அதெல்லாம் எங்க வரும், இங்க வரும் இல்லையா. குர்ஆன் சுன்னா பேசப்படுகின்ற சபையில் இது வருகிறது. என் அருமை சகோதரர்களே, அப்ப ஒரு இஸ்லாமிய இல்லம், அங்கு கணவன் மனைவியிடமிருந்தும், மனைவி கணவனிடமிருந்தும், பிள்ளைகள் பெற்றோர்களிடமிருந்தும், பெற்றோர்கள் பிள்ளைகளிடமிருந்தும் கண் குளிர்ச்சியை எதிர்பார்க்கிறார்கள் என்றால் அந்த இல்லம் ஈமானிய ஒரு இல்லமாக, இஸ்லாமிய இல்லமாக அது கட்டியெழுப்பப்பட வேண்டும். அப்போது நிச்சயமாக அங்கு கண் குளிர்ச்சி என்பது உருவாகும், அங்கு கண் குளிர்ச்சி என்பது மன நிம்மதி என்பது ஏற்படும். இப்ப நிறைய பேரை பார்க்கலாம், வீட்டில் நிம்மதி இல்லாம ரோட் ரோட்டா அலையலாம் இல்லைங்களா. நிம்மதி எங்கல்ல, வீட்டில் நிம்மதி கிடையாது. அவன் திருமணம் முடிக்கிறான், நிம்மதிக்கு தான் திருமணம் முடிக்கிறான். ஆனா திருமணத்துக்கு பிறகு என்னது, துன்பங்கள் நெருக்கடிகள் பல மடங்காவது. என் அருமை சகோதரர்களே, ஏன் இந்த நிலை, ஏன் இந்த நிலை உருவாகிறது? அங்கு அந்த இஸ்லாமிய இல்லமாக அது கட்டியெழுப்பப்படவில்லை. அங்க இஸ்லாமிய சட்ட திட்டங்கள், இஸ்லாமிய வரையறைகள் பேணப்படாதன் காரணத்தால் அங்கு நிம்மதி பிடுங்கப்படுகிறது. அப்ப என் அருமை சகோதரர்களே, இந்த கண் குளிர்ச்சி என்பதை நாம் விரும்புகிறோம் என்று சொன்னால் நாம் ஒவ்வொருவரும் எப்படியாக இருக்க வேண்டும், சீர்திருத்தவாதிகளாக,
மனைவி தவறு செய்யும் போது கணவன் சீர்திருத்தவாதியாக, கணவன் தவறு செய்யும் போது மனைவி சீர்திருத்தவாதியாக, கணவன் நினைக்கிறாரு பள்ளிக்கு ஜமாத்துக்கு போகாம வீட்டில் சொல்ல நினைக்கிறாரா, மனைவி சொல்ல வேண்டும். என்ன சொல்ல வேண்டும், நீங்கள் மஸ்ஜிதுக்கு போய் தொழுவதிலே உங்களுக்கு 27 மடங்கு நன்மை இருக்கிறது. அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லி இருக்கிறார்கள், அந்த வீட்டை எரிப்பதற்கு அல்லாஹ்வுடைய ரசூல் நாடி இருக்கிறார்கள், நாம் சேர்ந்து எரிய வேண்டி வரும். இப்படி சொல்வார்கள் என்றால் அங்கு கண் குளிர்ச்சி இருக்கிறது. அதே நேரத்தில் ஒரு மனைவி இல்ல கணவன் வீட்டில் இருக்கிறத விரும்பி அவர் வீட்டில் தொழுகிறது நல்லது என்று ஒரு பெண் ஒரு மனைவி எண்ணுவார் என்றால் அங்கு கண் குளிர்ச்சி வராது, அங்கு கண் குளிர்ச்சி இருக்காது. இதை நாம் மிக தெளிவாக விளங்க வேண்டும். எதில் கண் குளிர்ச்சி? அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுவதில் தான் கண் குளிர்ச்சி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை எப்படி அழகாக சொல்கிறார்கள் என்று பாருங்கள். அபூதாவூதிலே பதிவாக இருக்கிறது, ரஹிம் அல்லாஹு ரஜுலன், அல்லாஹ் ஒரு அடியானுக்கு அருள் புரிவானாக, காம மினல் லைல், அவர் இரவிலே எழுந்திருக்கிறார், ஃபஸல்லா, அவர் இரவிலே எழுந்து தொழுகிறார், வஐகல இம்ராதஹு, தனது மனைவியையும் தொழுவதற்காக எழுப்பி விடுகிறார். அந்த மனைவி எழுவதற்கு மறுக்கின்ற போது தண்ணீரை தொளித்தாவது என்ன செய்கிறார், எழச் செய்கின்றார். அதே போன்று அந்த பெண்மணிக்கு, ஒரு பெண்மணிக்கு அல்லாஹ் அருள் புரிவானாக, அந்த பெண்மணி இரவிலே எழுந்து தொழுகின்றாள். தொழுதுவிட்டு தனது கணவனையும் தொழுகைக்காக எழுப்பி விடுகின்றாள். கணவன் எழ மறுக்கின்ற போது தண்ணீரை தொளித்தாவது எழச் செய்கின்றாள். இந்த பெண்ணுக்கு அல்லாஹ் அருள் புரிவானாக. கண் குளிர்ச்சி எங்க இருக்குதுன்னு பாத்தீங்களா, கண் குளிர்ச்சி எங்க இருக்குது என்று பாத்தீங்கன்னு சொன்னா, ஃபஜ்ருக்கெல்லாம் எழுப்புறது கிடையாது, டியூட்டிக்கு எழுப்புவாங்க. நேர்மையான சகோதரர்களே, ஃபஜ்ருக்கே என்னது எழுப்புவது மிக குறைவு, எங்க எழுப்புவாங்க, டியூட்டிக்கு சரியா போக வேண்டும், அதுக்கு எழுப்பி விடுவார்கள். அது தெரியுது, அங்க நஷ்டம் தெரியுது, இந்த நஷ்டம் தெரியுது இல்ல, இது மறுமையில் மிகப்பெரிய நஷ்டம், மிகப்பெரிய கை சேதம், அது தெரிகிறது இல்லை. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண் குளிர்ச்சி எங்கு இருப்பதாக சொல்கிறார்கள் பாருங்க, எங்க இருக்குது கண் குளிர்ச்சி? அப்ப ஒருவருக்கொருவர் நன்மையில் உதவியாக இருக்க வேண்டும், அல்லாஹ்வுக்கு அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெறுகின்ற விஷயத்தில் ஒருவருக்கொருவர் உதவியாக இருக்க வேண்டும். ஒரு இஸ்லாமிய இல்லம் எந்த அடிப்படையிலே கட்டியெழுப்பப்பட வேண்டும், வதஆவனு அலல் பிர்ரி வத்தக்வா வலா தஆவனு அலல் இஸ்மி வல் உதுவான், நன்மையான விஷயத்தில் தக்வாவுடைய விஷயத்தில் ஒருவருக்கொருவர் உதவியாக இருக்க வேண்டும். இதில் கணவன் மனைவி முதலிடத்தை பெறுவார்கள். கணவன் மனைவிக்கும், மனைவி கணவனுக்கும் நன்மையான விஷயத்திலும் தக்வாவுடைய விஷயத்திலும் உதவியாக இருக்க வேண்டும். வலா தஆவனு அலல் இஸ்மி வல் உதுவான், பாவத்தில் ஒருபோதும் உதவியாக இருக்கக்கூடாது. பகைமையை பாராட்டக்கூடிய விஷயம், குடும்பத்தில் ஒரு பிரிவை ஏற்படுத்தக்கூடிய விஷயமா, உதவியாக இருக்கக்கூடாது. கணவன் மனைவியாக இருந்தாலும், மனைவி கணவனுக்காக இருந்தாலும், அதை சுட்டிக்காட்டி அப்படியான பிளவுகள், அப்படியான பிணக்குகளை உருவாக்கக்கூடிய விஷயங்கள், இன்று நீங்க எடுத்தீங்கன்னா அற்பமான சில்லறை பிரச்சனைகள் எல்லாம் என்ன செய்வார்கள், பூதாகரமாக ஆக்கி அங்கே பிரிவு ஏற்படுவதை பார்க்கிறோம். பிரிவு ஏற்படுகிறது இல்லை, இங்கு கணவன் மனைவி இருவரும் இதுல ஒருவருக்கொருவர் உதவியாக இருக்கக்கூடாது என்று மார்க்கம் சொல்கிறது. எனவே கண் குளிர்ச்சி எங்கே இருக்கிறது? ஒற்றுமையாக ஒன்றுபட்டு வாழ்வதிலே கண் குளிர்ச்சி இருக்கிறது. என் அருமை சகோதரர்களே, அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்கெல்லாம் இந்த கண் குளிர்ச்சியை சொல்கிறார்கள் அப்படி என்றதை பார்க்கும் போது, அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முன்மாதிரி மிக்க ஒரு சிறந்த கணவராக மாத்திரம் இல்லாமல், அவர்கள் ஒரு ஆசானாக தனது மனைவிமார்களுக்கெல்லாம் மார்க்கத்தை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த ஆசானாக அல்லாஹ்வுடைய ரசூல் இருந்தார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். எந்த அளவுக்கு அப்படி என்று சொல்லி நாம் பார்க்கின்ற போது, ஒரு முறை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் எதை பற்றி கேட்கிறார்கள் என்று சொன்னால், அதாவது இன்னி லஅலமு அஷத்த ஆயத்தன் ஃபில் குர்ஆன், நான் குர்ஆனில் ஒரு வசனத்தை அறிவேன், அந்த வசனம் அதாவது மிகவும் கடுமையான ஒரு செய்தியை அது உள்ளடக்கி இருக்குது, அதை ஓதும் போது எனது உள்ளம் என்ன செய்கிறது, பயப்படுகிறது, அஞ்சுகிறது, அவ்வளவு ஒரு கடுமையான ஒரு செய்தியை உள்ளடக்கியதாக அந்த வசனம் இருக்கிறது அல்லாஹ்வுடைய தூதரே என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள். இந்த உரையாடலை போய் நினைச்சு பாருங்க, எவ்வளவு ஒரு இன்பமான ஒரு உரையாடல் இது, எதை, குர்ஆன், குர்ஆனுடைய வசனம். இப்படி நமக்கு மத்தியில் உரையாடல் நடந்திருக்கிறதா இப்ப நினைச்சு பாருங்க, நமது உரையாடல்கள், கணவன் மனைவிக்கு மத்தியில் உள்ள உரையாடல்கள் இப்படி அமைந்தால் நிச்சயமாக அங்கு கண் குளிர்ச்சி இருக்கும். எதுல, மார்க்க விஷயங்கள், தீனுடைய விஷயங்கள், நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய மார்க்க விஷயங்களை அவர்களோடு பகிர்ந்து கொள்ளும் போது, அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய மார்க்க விஷயங்களை எம்மோடு பகிர்ந்து கொள்வது என்பது கண் குளிர்ச்சி. ஆனா இன்று நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா அதுக்கு நேரங்கள் ஒதுக்கப்படுவதை விட தேவையில்லாத பேச்சுக்கள், அதே போன்று ஏனையவர்களை கழுவக்கூடிய விஷயங்களை தான் கூடுதலான நேரம் ஒதுக்கப்படுகிறது. அப்ப எங்க கண் குளிர்ச்சி வருது என்று பாத்தீங்கன்னா சொன்னா மார்க்க விஷயங்கள் அதை பரிமாறிக்கொள்கின்ற போது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க எவ்வளவு ஒரு சிறிய வயதில் இருக்கிறாங்க நினைச்சு பாருங்க, அவங்களோட இல்மு போய் நினைச்சு பாருங்க, அவங்களோட கல்வி அந்த இல்ம். அவர்கள் அல்லாஹ்வுடைய ரசூலிடம் கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், குர்ஆனுடைய ஒரு வசனம், அதை நான் ஓதுகிறேன், அந்த வசனத்தை ஓதும் போது நான் அஞ்சுகிறேன், பயப்படுகிறேன், எனது உள்ளத்தில் பயம் ஏற்படுகிறது அப்படி என்று சொல்லி சொல்லுகின்ற போது அல்லாஹ்வுடைய ரசூல் கேட்கிறார்கள், ஐயு ஆயத்தின் ஆயிஷா, அது எந்த வசனம் அது என்று கேட்கின்ற போது அவர்கள் சொல்கிறார்கள், மை யஅமல் சூஅன் யுஜ்ஸபிஹி, யார் ஒருவன் ஒரு தவறை செய்வானோ அவன் அதற்கு கூலி கொடுக்கப்படுவான், அதாவது தண்டிக்கப்படுவான். எவன் ஒருவன் ஒரு சூ ஒரு தவறை செய்கிறான் என்றால் அவன் என்ன செய்யப்படுவான், அதற்கு கூலி கொடுக்கப்படுவான் என்றால் தண்டிக்கப்படுவான். அல்லாஹ்வுடைய ரசூலை தப்பிக்க முடியாதே, நாம் எவ்வளவு தவறுகள் எவ்வளவு பாவங்கள் செய்திருக்கிறோம். இந்த உணர்வுகளை நீங்க நினைச்சு பாருங்க, சுப்ஹானல்லாஹ், ஒரு கணவன் மனைவிக்கு மத்தியில் நடக்கூடிய இந்த உரையாடல்ல ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் எந்த அளவு அல்லாஹ் பயந்திருப்பாங்க, எந்த அளவு அல்லாஹுவை பயந்து அஞ்சிருப்பாங்க இந்த வசனங்கள். நறுமை சகோதரர்களே, அந்த நேரத்தில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி அவங்களை ஆறுதல் படுத்துறாங்கன்னு பாருங்க. அமா அலிம்தியா ஆயிஷா, ஆயிஷாவை உங்களுக்கு தெரியாதா, அன்னல் முஃமின, ஒரு மூமின் இறை விசுவாசி, அவனை ஒரு துன்பம் பிடித்துக் கொள்கிறது, அவனை ஒரு துன்பம் பிடித்துக் கொள்கிறது, அவனுடைய காலிலே ஒரு முள் தைத்து விடுகிறது, இவைகள் கூட அவனுடைய இந்த பாவங்களுக்கு பரிகாரமாகத்தான் இருக்கிறது. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் எப்படி எங்களை மன்னிக்கிறான் பாருங்க. நமக்கு வரக்கூடிய துன்பங்கள் கஷ்டங்கள் நெருக்கடிகள் இந்த ஒவ்வொன்றும் என்னதான், பாவங்களுக்கு பரிகாரம், நமது தவறுகளுக்கு பாவங்களுக்கு பரிகாரம். நாம் என்ன செய்வோம், அதற்கு மன்னிப்பு கேட்காமல் அலட்சியமாக இருந்து விடுவோமா இல்லையா? அல்லாஹ்வுடைய அருளை பாருங்க, இந்த அடியானை மன்னிக்க வேண்டும் என்பதற்காக சில துன்பங்களை கொண்டு அவனை பிடிக்கிறான், சில நெருக்கடிகளை கொண்டு அவனை பிடிக்கிறான், அதன் மூலம் அல்லாஹ் அந்த அடியானை மன்னிக்கிறான் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு சொல்கிறார்கள், வமன் ஹூசிப உஸ்திப, அல்லாஹ் மறுமையில் எவரை துருவி துருவி விசாரிக்க ஆரம்பிப்பானோ அவன் அழிந்தான் அப்படி என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் போது திரும்ப அந்த உரையாடல் சுப்ஹானல்லாஹ், அந்த உரையாடலுடைய ஒவ்வொரு வார்த்தையும் நீ கவனிக்க வேண்டும். அலைஸல்லாஹு யகூல், அல்லாஹ் சொல்லவில்லையா, அல்லாஹ்வுடைய தூதரே, ஃபஸௌஃப யுஹாஸபு ஹிஸாபன் யஸீரா, அல்லாஹ் மறுமையில் அதாவது இலேசாகத்தான் விசாரிப்பான், விசாரணை மிக எளிமையாகத்தான் இருக்கும் என்று குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லவில்லையா? அப்ப நீங்க சொல்லக்கூடிய செய்தி இதற்கு மாற்றமாக இருக்கிறதே அல்லாஹ்வுடைய தூதரே அப்படின்னு கேட்கிறாங்க. அந்த நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கம் கொடுக்கிறார்கள், ஜாகும் அல் அர்த், இந்த வசனத்திலே அல்லாஹ் சொல்வது என்னவென்றால் அல்லாஹ் மேலோட்டமாக பார்ப்பான், சில ஏடுகள் என்ன செய்யப்படும், அல்லாஹ் சில அடியார்களை சிலரை விசாரணைக்கு எடுத்து அல்லாஹ் என்ன செய்வான், அந்த ஏடுகளை மேலோட்டமாக பார்த்து விட்டு விட்டு விடுவான். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் யாவற்றையும் அறிந்தவன், ரப்புல் ஆலமீன் விசாரிக்கவே தேவை கிடையாது, விசாரிக்க வேண்டுமா, அவன் யாவற்றையும் அறிந்த ரப்புல் ஆலமீன், விசாரணையே தேவை கிடையாது. ஏன் விசாரணை, ஒவ்வொருவனும் நினைக்க வேண்டும் எனக்கு நீதியாக தீர்ப்பு அளிக்கப்பட்டிருக்கிறது, அதனால் தான் அவன் அவனுடைய கையிலே அவனுடைய ஏடு கொடுக்கப்படும், கொடுத்து இக்ரா கிதாப, உனது ஏட்டை நீ படித்து நீ முடிவு செய்து கொள், நீ சுவர்க்கத்துக்குரியவனா அல்லது நரகத்துக்குரியவனா என்பதை. என் அருமையான சகோதரர்களே, அல்லாஹுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அது அல்லாஹ் சிலருடைய ஏட்டை மேலோட்டமாக பார்த்து விட்டு விடுவான், ஆனால் சிலரை அல்லாஹ் துருவி துருவி விசாரிக்க ஆரம்பிப்பான். அல்லாஹ் அதை விட்டு எம்மை பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ் ஒவ்வொன்றையும் துருவி துருவி கேட்க ஆரம்பிப்பான், அவன் அழிந்தான். ஹலக் நபி அவங்க சொல்றாங்க, என்ன சொல்றாங்க, ஹலக், அவன் அழிந்தான். என் அருமையான சகோதரர்களே, நான் ஏன் இதை உங்களுக்கு சொல்கிறேன் என்றால், ஒரு இஸ்லாமிய இல்லத்திலே கண் குளிர்ச்சி இந்த உரையாடலை போய் நீங்க நினைச்சு பாருங்க. இப்படி ஒரு உரையாடல் நான் எனது வீட்டில் எனது மனைவியோடு, ஒரு மனைவி கணவனோடு இப்படி மார்க்க விஷயத்தில் ஒரு உரையாடல் நடந்திருக்கிறதா நினைச்சு பாருங்க. இங்கு கண் குளிர்ச்சி இருக்கிறது அருமையான சகோதரர்களே, இங்குதான் மன நிம்மதி இருக்கிறது. எனவே நாம் மார்க்கம் என்பது எப்படி புரிந்து கொள்ளக்கூடாது என்று சொன்னால், அதாவது கணவன் மனைவி என்ற அந்த வாழ்வுல இந்த மார்க்க விஷயங்கள் அது அப்பாற்பட்டது அப்படி அல்ல. அங்குதான் மார்க்க விஷயங்கள் மிக ஆழமாக இருக்க வேண்டும், அங்குதான் கண்குளிர்ச்சி இருக்கும். எனவே என் அருமை சகோதரர்களே, இப்படியாக நாம் பார்க்கின்ற போது ஏராளமான ஆதாரங்களை உங்களுக்கு எடுத்து தரலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த கண் குளிர்ச்சியை உருவாக்குவதற்காக இப்படி எத்தனை எத்தனை முன்மாதிரிகளை வழங்கினார்கள். அதே போன்று அடுத்ததாக இதில் நீங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு பகுதி இருக்கிறது, அதுதான் நபிமார்கள் கேட்ட பல துஆக்கள் இதில் இருக்கின்றன. நபிமார்கள் கேட்ட பல துஆக்களும் இதில் இருக்கின்றன. நபிமார்களுடைய துஆக்கள் எந்த பகுதியை நாம் இங்கே நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், அவர்கள் கண் குளிர்ச்சியை எங்கே கேட்கிறார்கள்? இதில் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த வதுர்ரியாத்தினா, எமது சந்ததிகள் அவர்களிலும் கண் குளிர்ச்சியை உருவாக்குவாயாக என்ற துஆ. நறுமை சகோதரர்களே, நமது பிள்ளைகள் நல்ல விஷயங்களை செய்கின்ற போது, தொழுகின்ற போது, இபாதத் செய்கின்ற போது, குர்ஆனை ஓதுகின்ற போது, குர்ஆனை மனனமிடுகின்ற போது கண் குளிர்ச்சி ஏற்பட வேண்டும். அதில்தான் மிகப்பெரிய வெற்றி இருக்கிறது. நபிமார்களுடைய துஆக்களை நீங்கள் எடுத்து பார்க்கின்ற போது, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எவ்வளவு உயர்ந்த ஒரு சிறந்த ஒரு நபி, அவர்களுடைய துஆவை பாருங்கள். ரப்பி ஜஅல்னி முகீமஸ் ஸலா வ மின் துர்ரியத்தி ரப்பனா வ தக்பல் துஆ ரப்பனா ஃபிர்லி வ லிவாலிதைய வ லில் முஃமினீன யௌம யகூமுல் ஹிஸாப். அவர்களுடைய துஆ, யா அல்லாஹ், என்னையும் எனது சந்ததியையும் தொழுகையை நிலைநாட்டக்கூடியவர்களாக ஆக்குவாயாக. ரப்பி ஜஅல்னி முகீமஸ் ஸலாத்தி வ மின் துர்ரியத்தி, என்னையும் எனது சந்ததியையும் தொழுகையை நிலைநாட்டக்கூடியவர்களாக. முக்கியமஸ்வலா, தொழுகையை வந்து எனது விட்டு விட்டு செய்யறதல்ல, அதை தொடர்ச்சியாக நிலைநாட்டக்கூடியவர்களாக என்னை ஆக்குவாயாக. எமது துஆவை நீ ஏற்றுக்கொள்வாயாக. ரப்பனா வ தக்பல் துஆ, துஆவை ஏற்றுக்கொள்வாயாக. என் அருமை சகோதரர்களே, கொஞ்சம் நினைச்சு பாருங்க, இன்று பல பெற்றோர்களுக்கு பிள்ளைகளுக்கு தொழுமாறு சொல்வதற்கு துணிவு கிடையாது. காரணம் என்ன? அவர்களிடம் தொழுகை கிடையாது, அவர்கள்ட்ட தொழுகை இல்ல. தொழுகை இல்லாத காரணத்தால பிள்ளைகளுக்கு கட்டளை பிறப்பிக்க முடியாது. ஏன்? பிள்ளைக்கு நல்லா தெரியுது இவர் தொழுகிறார் இல்ல. தொழுக வீட்டில் கிடையாது, பெற்றோரிடம் தொழுகை இல்லை. அப்ப எப்படி பிள்ளைகளுக்கு ஏவுவது? இப்படி எத்தனை எத்தனை பெற்றோர்கள் இருக்கிறார்கள். என் அருமை சகோதரர்களே, இவர்கள் எப்படி தனது பிள்ளை ஒரு தொழுகையாளியாக வர முடியும் என்று இவர்கள் எப்படி எதிர்பார்க்க முடியும்? இப்படி எதிர்பார்க்க முடியுமா? தனது பிள்ளை ஒரு தொழுகையாளியாக வர வேண்டும் என்று எதிர்பார்க்கக்கூடிய பெற்றோர்கள் என்ன செய்ய வேண்டும்? முதலில் அவர்கள் முன்மாதிரியாக இருக்க வேண்டும். வீட்டில் குர்ஆன் எடுத்து ஓதுங்க என்று சொல்வார்கள், ஆனா அவங்க தொலைக்காட்சிக்கு முன்னால் இருப்பாங்க. பிள்ளை குர்ஆன் எடுத்து ஓதும் நினைக்கிறீங்களா? அவங்க எங்க இருப்பாங்க? அவங்க சீரியலுக்கு முன்னால் இருப்பாங்க. பிள்ளைக்கு குர்ஆன் எடுத்து ஓது, நடக்குமா இந்த காரியம்? அப்ப குர்ஆனை பிள்ளை எடுத்து ஓத வேண்டும் என்றால் அவர்கள் முன்மாதிரியாக இருக்க வேண்டும். அவர்கள் குர்ஆனை எடுத்து ஓத வேண்டும். எனது பிள்ளை குர்ஆனை ஓதக்கூடிய பிள்ளையாக மாற வேண்டும் என்று ஒரு தாயும் தந்தையும் விரும்புகிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் முதலாவது குர்ஆனை எடுத்து ஓத வேண்டும் இல்லையா? என் அருமை சகோதரர்களே, எனவே இந்த பண்பு மிக முக்கியமானது. இன்று என்ன? இன்று நாம் வெறும் கட்டளைகளைத்தான் பார்க்கிறோமே தவிர அந்த கட்டளைகளுக்கு அவர்களிடம் செயல் வடிவம் இல்லை. அதனால் பிள்ளைகளில் அது தாக்கம் செலுத்துவது கிடையாது. சில பெற்றோர்கள் நினைக்கிறாங்க, சில பெற்றோர்கள் சொல்கிறார்கள், சிறு பிராயத்தில் எனது பிள்ளை நல்ல முறையில் தொழுது, பருவ வயதை அடைந்து விட்டால், அவங்க உடல்ல ஒரு திடகாத்திரமான பருவத்தை அடைந்த பிறகு அவர்கள் எமக்கு பயப்படுவது கிடையாது, அஞ்சுவது கிடையாது. பெற்றோர்களுடைய கட்டளைகளுக்கு அவர்கள் செவிசாய்ப்பதில்லை, நமக்கு மரியாதை செலுத்துவதில்லை, நமது கட்டளைகளுக்கு எந்த மரியாதையும் இல்லை, அவர்கள் தொழுகின்றார்கள் இல்லை. இப்படி நிறைய முறைப்பாடுகளை பெற்றோர்கள் செய்கிறார்கள். என் அருமை சகோதரர்களே, இவர்களுக்குரிய செய்தி என்ன? சிறு பிராயத்திலிருந்தே அந்த பிள்ளைகளுடைய உள்ளத்திலே எது ஊட்டப்பட வேண்டும் என்றால், நீ தொழுவது அல்லாஹுவை பயந்து. தொழுகை நீ எப்படி தொழுவாய்? எனக்கு பயந்தல்ல, உனது தந்தைக்கோ தாய்க்கோ பயந்தல்ல இந்த தொழுகை. நீ அல்லாஹுவை பயந்து தொழ வேண்டும், அல்லாஹுவை அஞ்சி தொழ வேண்டும். அல்லாஹ் என்னை பார்த்துக் கொண்டிருக்கிறான், என்னை கண்காணித்துக் கொண்டிருக்கிறான். இந்த உணர்வோடு தொழுகை பயிற்றுவிக்கப்படும் என்றால் அந்த பிள்ளை பருவமடைந்த பிறகும் தொழுகை விடாது. ஏன்? அல்லாஹ்வுடைய அச்சம், அல்லாஹ்வுடைய பயம் அந்த பிள்ளையுடைய உள்ளத்தில் சிறு பிராயத்திலேயே அது விதைக்கப்பட்டிருக்கிறது. எனவே நறுமையான சகோதரர்களே, இப்படி நீங்க நபிமார்களுடைய துஆவை எடுத்து பார்க்கின்ற போது அவர்கள் வெறுமனே அந்த பிள்ளை பாக்கியத்தை வெறும் உலக ஆடம்பரத்துக்காக பகட்டுக்காக கேட்கவில்லை. அவங்க எதுக்கு கேட்கல? உலக ஆடம்பரங்கள், உலக பகட்டுக்காக அவர்கள் கேட்கவில்லை. அல்லாஹ் சொல்கிறான், யௌமலா யன்ஃபவு மாலுன் வலா பனூன், அந்த மறுமையுடைய நாளில் செல்வமோ பிள்ளைகளோ எதுவும் பயனளிக்காது. அங்கே எது பயனளிக்கும்? இல்லாமன் அத்தல்லாஹ பிகல்பின் சலீம், எவர்கள் ஒரு பரிசுத்தமான உள்ளத்தோடு வருவாரோ, பாவமற்ற உள்ளத்தோடு வருவாரோ அதுதான் பயனளிக்கும். பிள்ளைகளை வைத்து உலகத்தை அவர் என்ன செஞ்சிருப்பாரு? கொடிகட்டி பறந்திருப்பாரு, அவர் ஆடம்பரம் கொண்டிருப்பாரு, பெருமை அடைஞ்சிருப்பாரு. அங்க எதுவும் பயனளிக்காது. அதனாலதான் நபிமார்கள் துவா செய்கின்ற போது எப்படி கேட்டாங்க? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நமக்கு மிகப்பெரிய முன்மாதிரி. அல்லாஹ் சொல்கிறான், ரப்பி ஹப்லி மினஸ் ஸாலிஹீன், யா அல்லாஹ் எனக்கு சாலிஹான குழந்தை பாக்கியத்தை தா. அதுதான் கேட்கிறான், சாலிஹான குழந்தை. அப்படி இல்லைன்னா தேவை கிடையாது இல்லையா? எதுக்கு எது சொல்லுதாங்க? சாலிஹான குழந்தையை தா, சாலிஹான குழந்தையை பிரார்த்தனை செய்கிறார்கள். என் அருமை சகோதரர்களே, அவர்கள் தனது முதிய வயதில் தான் அந்த பாக்கியம் கிடைக்கிறது. அந்த துவாவுடைய பரக்கத்தை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, அவர்களுடைய சந்ததியில் தான் நுபுவத்தை அல்லாஹ் வைத்தான். அல்லாஹ் நுபுவத்தை அங்கு வைத்தான் என்பதை பார்க்கிறோம். அப்படிப்பட்ட இந்த துவா, அப்ப நாம் இந்த பாக்கியத்தை கேட்கின்ற போது இந்த துவா லேசான துவா, ரப்பி ஹப்லி மினஸ் ஸாலிஹீன், இதை நாங்கள் மனநிமிட்டு கேட்பதெல்லாம் ஒரு பெரிய ஒரு சிரமமான விஷயம் அல்ல. அதே போன்றுதான் குழந்தை பாக்கியம் என்பது சிலருக்கு இல்லாமல் இருக்கலாம். அல்லாஹு தஆலா நிச்சயமாக அதில் அவர்களுக்கு ஹைரைத்தான், நன்மையைத்தான் வைத்திருப்பான் இல்லையா? நிச்சயமாக அல்லாஹில் அவர்களுக்கு நன்மையைத்தான் வைத்திருப்பான். ஏன்? அல்லாஹ் மூமின்களுக்கு நன்மையைத்தான் விரும்புகிறான். ஆனால் அவர்கள் கேட்க வேண்டிய துவா என்ன? ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்ட துவா, ரப்பி லா தஜர்னி ஃபர்தன் வ அன்த கைருல் வாரிசீன், ரப்பி லா தஜர்னி ஃபர்தா, யா அல்லாஹ் என்னை தனிமையிலே விட்டு விடாதே, என்னை தனிமையிலே ஒற்றையாக விட்டு விடாதே, வாரிசுகளை வழங்கக்கூடியவர்களில் நீதான் மிகச்சிறந்தவன், இந்த பாக்கியத்தை வழங்கக்கூடியவர்களில் நீதான் மிகச்சிறந்தவன். இந்த துவா இருக்கிறதே, இதை நாம் சுஜூதிலே இரவு தொழுகையிலே அதிகம் அதிகம் கேட்க வேண்டும். அல்லாஹு தஆலா நிச்சயமாக அந்த பாக்கியத்தை தரக்கூடியவன். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்துடைய துவாவை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான் என்று சொன்னால், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய துவாவை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான் என்றால், ஏற்றுக்கொண்டு அல்லாஹ் அவர்களுக்கு அந்த பாக்கியத்தை கொடுத்தான் என்றால், நிச்சயமாக ஒவ்வொரு மூமினுக்கும் அல்லாஹ் அதை கொடுப்பான். அந்த உறுதியான ஈமானோடு நம்பிக்கையோடு பிரார்த்திக்கின்ற போது நிச்சயமாக அல்லாஹ் அதை வழங்கக்கூடியவனாக இருக்கிறான். எனவே நறுமையான சகோதரிகளே, இப்படியான துவாக்கள், ஏன் நான் இதை சொல்கிறேன் என்றால், கண் குளிர்ச்சி இங்குதான் இருக்கிறது. கண் குளிர்ச்சி என்பது பிள்ளைகள் மார்க்கத்துக்கு முரணான விஷயங்களை செய்யும் போது சிலர் பெருமைப்படுகிறார்கள். இல்லை என் அருமை சகோதரர்களே, அது கண் குளிர்ச்சி கிடையாது, அது நெருக்கடி, அது துன்பம், அது சோதனை. கண் குளிர்ச்சி எதில் தெரியுமா? பிள்ளை அல்லாஹ்வுக்கு விருப்பமான ஒன்றை பிள்ளை செய்கிறதா, அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற்றுத் தருகின்ற ஒரு காரியத்தை பிள்ளை செய்கின்றதா, அங்குதான் கண் குளிர்ச்சி இருக்கிறது. என் அருமை சகோதரர்களே, நீங்கள் குர்ஆனிலே பார்க்கலாம், சூரத்துல் கஹ்ஃப் என்ற அத்தியாயத்திலே மூசா அலைஹிஸ்ஸலாம், ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த சம்பவத்திலே நீங்கள் மூன்று நிகழ்வுகளிலே இரண்டு நிகழ்வுகளை நீங்கள் பார்க்கலாம். அதிலே ஒரு நிகழ்வு என்ன? அவர்கள் ஃபந்தலகா ஹத்தா இதா லக்கியா உலாமன், அவர்கள் இருவரும் பயணித்து சென்ற போது என்ன செய்கிறார்கள்? அவர்கள் ஒரு சிறுவனை அந்த வழியிலே காணுகிறார்கள். அந்த நேரத்திலே ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் ஃபக்கத்தலஹு, அந்த சிறுவனை கொன்று விட்டார்கள், அந்த சிறுவனை கொலை செய்து விட்டார்கள். அந்த நேரத்திலே மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறார்கள், அகதல்த நஃப்ஸன் ஜகியா பிகைரி நஃப்ஸின் லகத் ஜித ஷைஅன் நுக்ரா. அவர்கள் கேட்கிறார்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், அதாவது எந்த ஒரு கொலை குற்றமும் இல்லாமல் இப்படி ஒரு பரிசுத்தமான ஒரு ஜீவனை நீங்கள் கொன்று விட்டீர்களே அப்படி என்று சொல்லி அவர்கள் கேட்டுவிட்டு, இது ஒரு மிகப்பெரிய ஒரு மானக்கேடான, அதாவது ஒரு அநியாயமான ஒரு செயலாக இது இருக்கிறதே என்று சொல்லி அவர்கள் சொல்கிறார்கள். என் அருமையான சகோதரர்களே, அந்த விஷயத்திலே அல்லாஹு தஆலா வைத்திருந்த ஹிக்மத்தை ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் அறிவித்துக் கொடுத்திருந்தான், அதனால் அவர்கள் செய்தார்கள். என் அருமையான சகோதரர்களே, அல்லாஹு தஆலாவுடைய அறிவிப்பு கேட்ப ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அதை பின்னர் விளங்கப்படுத்தும் போது, வஅம்மல் குலாம், அந்த சிறுவனை பொறுத்தவரையில் ஃபகான அபவாஹு மூமினைன், அந்த சிறுவனுடைய தாயும் தந்தையும் மூமின்கள். அவங்க யாரு? மூமினான இருவர்கள், அல்லாஹுவை விசுவாசித்த இருவர்களாக அவர்கள் இருக்கிறார்கள். ஃபஹஷீனா அன் யுரிஹிகஹுமா துகியானன் வ குஃப்ரா, அந்த தாயையும் தந்தையும் அவர்கள் அந்த சிறுவன் அவன் பருவ வயதை அடைந்து அவன் அதற்கு பிறகு அவர்களை வழிகேட்டிலும் குஃப்ரிலும் சேர்த்து விடுவான் என்ற பயத்தின் காரணத்தால் தான் இப்படி செய்தோம் என்று அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லுமாறு பணிக்கிறார் என்று சொன்னால் ஃபஅரதுனா அன் யுபதிலஹுமா, அல்லாஹு தஆலா அதற்கு பகரமாக இருவருக்கும் யாரை கொடுக்க நாடுகிறான், அவர்களுக்கு அன்பு செலுத்தக்கூடிய, அதே போன்று அவர்கள் இரக்கமான ஒரு பிள்ளை அல்லாஹு தஆலா அதற்கு பகரமாக அல்லாஹ் அவர்களுக்கு கொடுக்க விரும்பினோம் என்று சொல்கிறான். நறுமை சகோதரர்களே, கொஞ்சம் நினைச்சு பாருங்க. அப்போ மூமினான ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் மூமினானவர்கள், ஒரு தாயும் தந்தையும் மூமினாக இருக்கும் போது அவர்களுக்கு இப்படியான பிள்ளைகள் வரக்கூடிய துன்பங்கள் இருந்து கூட பாதுகாக்கப்படுவாங்க. அப்ப பிள்ளைகளை கேட்கும் போது வெறும் பிள்ளை செல்வங்களை மாத்திரம் கேட்கக்கூடாது. ஏன், அதில் எம்மை கூட குஃபுருக்கு அழைத்து சென்று விடுகின்ற பிள்ளைகள் கிடைக்கலாமா? ஊதுபில்லா, எம்மை கூட குஃபுருக்கு அழைத்து சென்று விடுகின்ற, எம்மை நரக படுகுழிக்கு தள்ளி விடுகின்ற. நாங்க சமுதாயத்தில் இப்படி எத்தனையோ விஷயங்களை பார்க்கிறோம், நிதர்சனமாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பிள்ளைகளின் காரணத்தால் பெற்றோர்கள் வழிகேட்டுக்கு செல்கிறார்கள் இல்லையா, பார்க்கிறோமா இல்லையா? எனவே நறுமையான சகோதரர்களே, அவ எப்படி கேட்க வேண்டும், யா அல்லாஹ் சாலிஹான ஒரு குழந்தை, அதே அதிலும் எனக்கு நன்மை இருந்தால் தா, நன்மை இல்லையா தராது. அப்ப நறுமை சகோதரர்களே, அப்ப இந்த துவா உங்களுக்கு எதை சொல்லித்தருது என்று சொன்னால், அதாவது பிள்ளை பாக்கியம் என்பது ஒரு பெரும் அருள், ஆனால் அந்த அருள் நம்மை நரகத்துக்கு கொண்டு போகக்கூடியதாக மாறக்கூடாது. அப்ப துவா எப்படி இருக்க வேண்டும், சாலிஹான ஒரு குழந்தை என்ற துவா இருக்க வேண்டும். அதே போன்று நீங்கள் அதிலே மற்றும் ஒரு நிகழ்வை பார்க்கலாம், வாமல் அதாவது அந்த துவாவிலே அந்த செய்தியிலே வரக்கூடிய மற்றும் ஒரு பகுதி என்னவென்று சொன்னால், அந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருவரும் அந்த பயணத்திலே ஒரு இடத்திலே போய் அவர்களுக்கு ஏதாவது உண்ணுவதற்காக கேட்கும் போது அவர்கள் கொடுக்க மறுக்கின்றார்களா இல்லையா? அந்த நேரத்திலே நறுமையான சகோதரர்களே, அவர்களுடைய அந்த வீட்டுடைய ஒரு செவர் அப்படியே அது வீழ்ந்து விடுவதற்கு அந்த நிலையிலே இருக்கின்ற போது அதை எப்படியே ஹிதர் அலை இஸ்லாம் அவர்கள் தடுத்து நிறுத்துகிறார்கள். தடுத்து நிறுத்திய போது மூசா அலி இஸ்லாம் கேட்கிறார்கள், இவர்கள் நமக்கு உணவு தர மறுத்தவர்கள், ஏன் இவர்களுக்கு உதவி புரிய வேண்டும் என்று கேட்டபோது அங்கே என்ன பதில் வருகிறது? அல்லாஹு தஆலா ஹிதர் அலி இஸ்லாம் அவர்களுக்கு எதை அறிவித்துக் கொடுத்தான், அவர்கள் சொல்கிறார்கள், ஊர்ல இரண்டு அனாதைகளுக்கு சொந்தமான ஒரு பொக்கிஷம் இந்த சுவருக்கு கீழ்தான் என்ன செய்யப்பட்டிருக்கிறது, புதைக்கப்பட்டிருக்கிறது. அது அவர்கள் உரிய வயதை அடைந்து அது அவர்களை சென்றடைய வேண்டும், அவர்களுக்கு சேர வேண்டும். வகான அபூஹுமா சாலிஹா, முக்கியமான பகுதி இந்த துவால, இந்த நிகழ்வுல முக்கியமான இடம் இது, என்னது, வகான அபூஹுமா சாலிஹா, அந்த இரண்டு பிள்ளைகளுடைய தந்தை ஒரு சாலிஹான மனிதர். சுபஹானல்லாஹ், அப்போ ஒரு தந்தை சாலிஹானவராக இருக்கும் போது பிள்ளைகளுக்கு வரக்கூடிய சோதனைகள் கூட பாதுகாக்கப்படும் அப்படியே இல்லையா? இந்த துவா எடுத்து பாருங்க, தந்தை மரணித்து விட்டார், தந்தை உயிரோடு இல்லை, தந்தை கபரில், பிள்ளைகள் அனாதைகள், ஆனா அந்த தந்தை சாலிஹானவராக வாழ்ந்து மரணித்தார். சாலிஹானவராக வாழ்ந்து மரணித்த காரணத்தால் அல்லாஹ் அந்த பொக்கிஷத்தை அந்த பிள்ளைகளுக்கு சென்றடைவதற்கு அல்லாஹ் விரும்புகிறான். சுபஹானல்லாஹ், நறுமை சகோதர போய் நினைச்சு பாருங்க, இன்று சிலருக்கு பெண் குழந்தை பிறந்தவுடன் எல்லாத்தையும் மறந்துடுறான். பெண் குழந்தை கிடைச்ச உடனே என்னது, எல்லாத்தையும் மறந்துடுறான், அல்லாவே மறந்துடுறான். எது முன்னால வந்து நிக்குது, இந்த சீதனம், கைகூலி, வரதட்சணை, இது இவனாக உருவாக்கி கொண்டது. இது வந்து நிக்கின்ற காரணத்தால என்ன நினைக்கிறான், ஈமான இழக்க வேண்டுமா, ஒழுக்கத்தை இழக்க வேண்டுமா, சமூகத்தில் பாக்குறோமா இல்லையா? நறுமை சகோதரர்களே, ஒழுக்கம் இழக்கப்படுகிறது, ஈமான் இழக்கப்படுகிறது, எதற்காக, இந்த விஷயத்துக்காக. அதாவது ஒவ்வொரு தாயும் தந்தையும் தனக்கு ஒரு பெண் குழந்தை கிடைக்கின்ற போது எனது கடமை இந்த பெண் பிள்ளையை ஒழுக்கம் உள்ள, மார்க்க அறிவு கொடுக்கப்பட்ட, ஒரு கற்பொழுக்கம் உள்ள ஒரு பிள்ளையாக வளர்த்தெடுக்க வேண்டும். இந்த பொறுப்பு என்னுடைய பொறுப்பு, நான் இதை அழகான முறையில் செய்து முடித்தால் அல்லாஹ் அனைத்தையும் பொறுப்பேற்பான் இல்லையா? ரப்புல் ஆலமீன் அனைத்தையும் பொறுப்பேற்பான். இது பிள்ளை பிறந்தோடனே அவனை மூஞ்சி விடியதில்லை, மூஞ்சி அப்படி என்ன செய்து கருத்து விடுகிறது, பெண் பிள்ளை என்ற உடனே கருத்து விடுகிறது. அவன் எதை சிந்திக்கிறான், இல்ல அடே அல்லாஹ்வுடைய ஒரு அருள் பாக்கியம், எனது கடமை இந்த பிள்ளையை நான் உரிய முறையில் அழகான முறையிலே மார்க்க கல்வியை கொடுத்து கற்பொழுக்கம் உள்ள பெண்ணாக நான் இதை வளர்த்தெடுத்தால் அந்த பிள்ளைக்குரிய வாழ்வை ரப்புல் ஆலமீன் தீர்மானித்து விட்டான், அது அவனுடைய கையில் இருக்கிறது. இன்று நீங்க எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா, இன்று சில பெற்றோர்கள் என்ன செய்யறாங்க, ஒழுக்க கேட்ட தங்களுடைய வீட்டில் அனுமதிக்கிறாங்க. எதற்காக, எவனுடையாவது போய் சேர்ந்தது ஒரு வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளட்டும், எவனுடையாவது போய் ஒரு வாழ்க்கை என்ன செய்யட்டும், அமைத்துக் கொள்ளட்டும் என்கின்ற அளவுக்கு தன்னுடைய பிள்ளைகளுடைய விஷயத்தில் ஒழுக்க கேட்டை அனுமதிக்கக்கூடிய எத்தனையோ பெற்றோர்கள் இருக்கிறார்கள். அப்ப ஏன் இந்த பிரச்சனை வருது? அல்லாஹு தஆலா பொறுப்பேற்கிறான். வகான அபூஹுமா சாலிஹா, இந்த வார்த்தை எவ்வளவு ஒரு பலமிக்க வார்த்தை இது, நினைச்சு பாருங்க. அதாவது அவருடைய பெற்றோர்கள், அவருடைய தந்தை சாலிஹான ஒரு மனிதர், மரணத்துக்கு பிறகு அல்லாஹ் அதை பொறுப்பேற்கிறான் என்று சொன்னால், அவர் ஒரு சாலிஹானவர்களாக பெற்றோர்கள் இருக்கும் போது நிச்சயமாக அல்லாஹ் அவர்களை பொறுப்பேற்பான். எனவே இந்த நம்பிக்கை ஆழமாக உள்ளங்களில் வேரூன்றப்பட வேண்டும், விதைக்கப்பட வேண்டும். பிள்ளைகளுக்கும் இந்த நம்பிக்கை போதிக்கப்பட வேண்டும். பிள்ளைகளுக்கு சிறு பிராயத்திலே அப்துல்லாஹி இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய ரசூல் கற்றுக் கொடுத்தாங்களா இல்லையா? இஹ்ஃபத் இல்லாஹ யஹ்ஃபத்க், அல்லாஹ்வை நீ பாதுகாத்தால் அல்லாஹ் உன்னை பாதுகாப்பான், அல்லாஹ் உன்னை பாதுகாப்பான். நீ அல்லாஹ்விடத்திலே தான் பிரார்த்திக்க வேண்டும், உதவி தேடினால் அல்லாஹ்விடத்தில் உதவி தேடு. இந்த உலகத்தில் உள்ள அனைவரும் சேர்ந்து உனக்கு ஒரு தீமையை செய்ய நாடினாலும் அல்லாஹ் அதை எழுதவில்லை என்றால் நிச்சயமாக அந்த தீமை உன்னை வந்து அடையவே முடியாது. அதே போன்றுதான் நன்மை. இந்த நம்பிக்கையை நாங்கள் சிறு பிராயத்தில் பிள்ளைகளுடைய உள்ளத்தில் ஊட்டினோம் என்று சொன்னா அந்த பிள்ளைகள் வழிதவராது, வழிதவறி போகாது. இந்த நம்பிக்கை எப்படி ஊட்டுறது? பெற்றோருக்கே அந்த நம்பிக்கை கிடையாது, அப்ப எப்படி பிள்ளைகளுக்கு கொடுக்கிறது? அப்ப எனவே நறுமையான சகோதரர்களே, எனவே இப்படியாக நாம் பார்க்கின்ற போது அல் குர்ஆன் அற்புதமாக சொல்லக்கூடிய இந்த செய்திகள், இப்படி நிறைய செய்திகளை நீங்க அல் குர்ஆன்ல பார்க்கலாம், இப்படி நிறைய செய்திகளை அல் குர்ஆனிலே பார்க்கலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு துஆக்களை செய்தார்கள் தன்னுடைய பேர பிள்ளைகளுக்கு, அவர்கள் கேட்ட துஆக்களை நீங்க எடுத்து பாருங்க. புகாரியில் வரக்கூடிய செய்தி 3371 செய்தியாக வருகிறது. அந்த செய்தியில அவுது பி கலிமாத் இல்லாஹி தாம்மா மின் குல்லி ஷைத்தானின் வஹாம்மா வமின் குல்லி ஐனில் லாம்மா, அவர்கள் அல்லாஹுடைய பரிபூர்ணமான வார்த்தைகளை கொண்டு பாதுகாப்பு தேடுகிறேன் என்று அவர்கள் என்ன கேட்கிறார்கள் என்று சொன்னால், ஷைத்தானுடைய தீங்குகளிலிருந்து, நச்சு பிராணிகளிலிருந்து, அதே போன்று கண் திஷ்டி கண்ணீரிலிருந்து பாதுகாப்பை தன்னுடைய பேர பிள்ளைகளுக்கு தேடுகிறார்கள். அதை தேடிவிட்டு சொல்கிறார்கள், இந்த துஆவை நான் மாத்திரமல்ல உங்களுடைய தந்தை இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் தன்னுடைய பிள்ளைகள் இஸ்மாயில் இசாக்குக்கு கேட்ட ஒரு துஆ இது, அப்படியான ஒரு வார்த்தை இது என்று சொல்கிறார்கள். எனவே நறுமை சகோதரர்களே, வெறுமனே லௌகிக நோக்கங்களை மாத்திரம் இலக்காக கொண்டல்ல இந்த இஸ்லாமிய இல்லம் என்பது கட்டியெழுப்பப்படுவது. அங்கு ஆன்மீகம், மார்க்கம், ஈமான் என்பது நிறைந்திருக்கும் என்று சொன்னால் நிச்சயமாக அங்கு நிம்மதி இருக்கும். நீங்க எடுத்து பாருங்க, இன்று நிறைய வீடுகள் நிம்மதி இல்லை என்று சொன்னால் அதற்குரிய காரணத்தை நீங்க பார்க்கும்போது அங்க குர்ஆன் அங்கு பின்பற்றப்படாததுதான் ஒரே காரணமாக இருக்கும். அவைகள் உரிய முறையில் பின்பற்றப்படும் என்று சொன்னால், நீங்க எளிமை ஏழ்மையுடைய வீட்டுக்கு நீங்க உதாரணமாக எடுக்கிறண்டா, அல்லாஹ்வுடைய ரசூலுடைய வீட்டு தவிர வேற எந்த வீடும் கிடையாது. நீங்க ஏழ்மைக்கு உதாரணமாக எடுத்தீங்கன்னு சொன்னா, ஏழ்மைக்கு அல்லாஹ்வுடைய ரசூலுடைய வீட்டு தவிர வேற அதை விட ஒரு வீடு இல்லை இல்லையா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகைக்காக நிற்பார்கள் என்று சொன்னால் வெளியில் உள்ளவங்க பார்ப்பாங்க, அப்படிதான் அவங்க வீடு இருந்துச்சு. வெளியில் உள்ளவர்களுக்கு பார்க்கலாம், எந்த பாயை அவர்கள் அந்த கதவுக்கு திரையாக ஆக்குவார்களோ அதே திரை, அதுதான் விரிப்பாகவும் இருந்தது. இதுதான் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய வீடு. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய ரசூல் சுஜூத் செய்யும் போது நான் கால்களை என்ன செய்வேன், மடித்துக் கொள்வேன், கால்களை மடித்துக் கொள்வேனேன் அல்லாஹ்வுடைய ரசூல் சுஜூத் செய்ய வேண்டும். இதுதான் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய வீடு. நறுமையான சகோதரர்களே, நாம் நிம்மதியை எப்படி கணக்கு போட்டிருக்கிறோம் சொன்னா, பொருளாதாரம், பணம், செல்வம், இதுலதான் நாங்க என்ன செய்யறோம், ஒரு அளவுகோலை வைத்திருக்கிறோம். நிச்சயமாக இல்லை. அல்லாஹ்வுடைய ரசூலுடைய வீட்டில் இருந்த நிம்மதி எங்குமே இருக்கவில்லை. அது பைத்து நுபுவா, அது நுபுவத்துடைய வீடு இல்லையா? அந்த வீடு முழு உலகத்துக்கும் பிரகாசத்தை ஒளியை கொண்டு சென்ற வீடு அது. அந்த வீட்டில் பல மாதங்கள் அடுப்பெறியவில்லை, ஆனால் அங்கு எது இருந்தது? நிம்மதி இருந்தது. அங்குதான் நிம்மதி உலகத்துக்கே கொடுக்கப்பட்ட அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய அனுமதியோடு அதை செய்த அல்லாஹ்வுடைய ரசூல் வாழ்ந்த வீடு அது. நாங்கள் நிம்மதியை இந்த இதெல்லாம் நாங்கள் எதில் கணக்கு போட்டு வைத்திருக்கிறோம்? ஆடம்பரத்தில், இந்த செல்வ செழிப்பில், வசதியில தான் கணக்கு போட்டு வைத்திருக்கிறோம். இல்லை என் அருமையான சகோதரர்களே, அல்லாஹு தஆலா நிம்மதியை அதை உள்ளத்தில் அல்லாஹ் ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் அது. அதை அல்லாஹ் உள்ளத்தில் ஏற்படுத்துகிறான். அப்ப அந்த உள்ளம் ரப்போடு தொடர்புடையதாக இருக்குமாக இருந்தால் அந்த உள்ளம் நிச்சயமாக நிம்மதி பெறும். அதன் மூலம் அந்த இஸ்லாமிய இல்லம் நிம்மதி பெறும். அதன் மூலம் அந்த இஸ்லாமிய இல்லம் சீராக அது பயணிக்கும். எனவே நறுமை சகோதரர்களே, ரப்பனா ஹபலனா மின் அஸ்வாஜினா வதுர்ரியாத்தினா குர்ரத அயுனின் வஜ்அல்னா லில் முத்தகீன இமாமா. கடைசி பகுதி என்ன? யா அல்லாஹ், எம்மை தக்வாவுடைய மக்களுக்கு இமாமாக ஆக்குவாயாக. நாங்கள் யாருக்கு முன்னோடிகளாக இருக்க வேண்டும் என்றால், அயோக்கியர்களுக்கு அல்ல, அநியாயக்காரர்களுக்கு அல்ல, ஜால அடிப்பவர்களுக்கு அல்ல, கூலிக்கு மாரடிப்பவர்களுக்கு அல்ல. நாம் முன்னோடிகளாக இருக்க வேண்டியது யாருக்கு என்றால் தக்வாவுடைய மக்களுக்கு. அந்த துஆ எடுத்தீங்கன்னா எம்மை தக்வாவுடைய மக்களுக்கு முன்மாதிரியாக, நாம் மரணித்தாலும் நமது முன்மாதிரி இருக்க வேண்டும். நமது முன்மாதிரி இல்லையா, நாம் மரணித்து விட்டாலும் நமது கபருக்கு நன்மைகள் வந்து சேர்ந்து கொண்டே இருக்குமே. நாம் முன்னோடிகளாக வாழ்ந்து மரணித்திருக்கிறோம், நாம் முன்னோடிகளாக வாழ்ந்து மரணித்திருக்கிறோம். நாம் மரணித்து கபரிலே கொண்டு போய் அடக்கப்பட்டாலும் நமக்கு நன்மைகள் வந்து சேர்ந்து கொண்டே இருக்கும். ஏன், நாம் நன்மைக்கு முன்மாதிரியாக இருந்தவர்கள், தக்வாவுக்கு முன்மாதிரியாக இருந்தவர்கள். நமது முன்மாதிரியை பார்த்து பலர் நல்ல வழியிலே பயணித்தார்கள். எனவே நறுமையான சகோதரர்களே, ஒரு அற்புதமான ஒரு துஆ, ஒரு பிரார்த்தனை. எனவே இந்த துஆ ஒரு இஸ்லாமிய கட்டி எழுப்பதற்குரிய அடிப்படைகளை கொண்ட ஒரு பிரார்த்தனையாக இது இருக்கிறது. எனவே இந்த பிரார்த்தனையை நாம் அதிகம் அதிகம் கேட்பதோடு அதை செயல்படுத்தக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள்வானாக என்று கூறி நிறைவு செய்கின்றேன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.